எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை சுகத்தோடு பலத்தோடு நீர் பாதுகாத்ததுக்காக, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரிலே எங்களுக்கு சம்பாதித்த அந்த மீட்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சம்பாதித்தீர், எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்தி, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவிய நபராக எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறீர், சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் வழிநடத்துகிறீர். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து இந்த நேரத்தில் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, உமக்கு சோத்திரங்களை துதிகளை இரடுக்கும்படியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை வைத்திருப்பதற்காக நம்மை துதிக்கிறோம். நாங்கள் சாத்தானின் ஏதனில் ஜீவிக்கிறோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வரும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நாங்கள் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கும் பொழுது அந்த துதியின் மத்தியிலே நீர அசைபாடுகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த கால வேளையில் எங்களை நிரப்பும், எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவிச்சு. எலியா அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டான், அந்த சத்தத்திலே நீர் இருந்தீர். அதே போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது நீர் தாம் எங்களோடு பேசுவீராக. நீர் வார்த்தையாயிருக்கிறீர், நீர் சத்தமாயிருக்கிறீர். நாங்கள் தேவனுடைய சத்தத்தை எங்களுடைய இருதயத்திலே கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய உதவி செய்யும். ஆதாம் ஏவாளும் சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஆனால் பாவமானது அவங்களுக்குள்ளே பிரவேசித்த பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்டு பயப்பட்டார்கள். அதே போல ஆண்டவரே, நாங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொள்ள கருவத்தார். எங்களுடைய ஆண்டவரே, என்ன காரியங்களை நீ எடுத்து போட வேண்டுமோ அதை எடுத்து போடுவீராக. என்ன ஆண்டவரே கேரக்டர் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமோ நீர் எங்கள் வாழ்க்கையில் அதை ஆட் பண்ணுவீராக. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற உதவிச்சு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன் நீ தருவீராக. அந்த புது திராட்சரசத்தினாலே அவர்கள் வெறி கொண்டிருந்தார்கள் என்று அந்த ஆண்டரை பெந்தகோஸ்த நாளிலே சொல்லப்பட்டது. அவளை நீர் ஆவிக்குள்ளாக மாற்றி அவளுடைய பயத்தை எடுத்து போட்டு அவள் சந்தோஷத்தோடு கூட தேவனை துதித்தார்கள். அதே மாதிரி ஒரு எழுப்புதலை தருவீராக. ஆண்டரே, உடைய ஆவியை ஊற்றும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும். நாங்கள் ஒருவராகிலும் வேற சிந்தை உடையவளாக இராதபடி கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய மனசையும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக நீர் ஒருமனப்படுத்தும். எங்களை முற்றிலுமாக ரத்தத்தால கழுவி சுத்திகரியும். பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. இந்த ஆராணை முடி மற்றும் உடைய பிரசன்ன இருக்கட்டும். சாமித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளை நீர் கூட்டி சேர்ப்பீராக. அன்றைய அடியேனை ஆண்டவரே, நீ தம்மை காட்சியின் மறைத்து நீர் எங்களோடு பேசுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நம்ம எல்லாரும் நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். முதலாவதாக எபிரேயர் கிழந்த நிருபம் 10:35-36 அதன் பின்பு எண்ணாகமம் 13:25-33 எபிரேயர் 10:35-36 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாழ்த்து திட்டம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அடுத்தபடியாக எண்ணாகமம் 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் மனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அதை அவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு உண்டாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே இதோ ராஜஸ்வர பிரதியான ஏனாக்கின் குமாரராகிய ராஜஸ்வரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். உட்கார். எபிரேயர்கள் அந்த நிருபம் 10:35.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள்.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். காஸ்ட் நாட் அவே தேர்ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ் விச் ஹேத் கிரேட் ரெக்கம்பன்ஸ் ஆஃப் ரிவார்ட். காஸ்ட் நாட் அவே தேர்ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ். தமிழ் பைபிள்ல தைரியம்னு போட்டிருக்கு, ஆங்கில பைபிள் கான்பிடன்ஸ் என்று போட்டிருக்கு. கான்பிடன்ஸ் என்றால் நம்பிக்கையின் அர்த்தம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அந்த நம்பிக்கையிலே ஒரு தைரியம் இருக்கிறது, அதனால்தான் தமிழ் பைபிள்ல தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் கான்பிடன்ஸ் என்றால் நம்பிக்கையிலே ஒரு தைரியம் இருப்பது. சாதாரண ஒரு ஹோப் சொல்ல முடியாது, ஹோப்புக்கும் கான்பிடன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால உறுதியான ஒரு நம்பிக்கை, அதான் கான்பிடன்ஸ். அந்த கான்பிடன்ஸ நீங்க விட்டுறாதீங்க. நம்ம கொடுக்க போற செய்தி என்னவென்றால், கான்பிடன்ஸ் இன் காட், தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது, அது மிகுந்த பலனை அது கொண்டு வரும். விச் ஹேவ் தி கிரேட் ரெக்கம்பன்ஸ் ஆஃப் ரிவார்ட், அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையின் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். டோன்ட் காஸ்ட் அவே தேர்ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ், இட் வில் பிரிங் கிரேட் ரெக்கம்பன்ஸ் ஆஃப் ரிவார்ட். அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும், மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமையாய் உங்களுக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
தேவனுடைய வாக்குத்தத்தின்படி செய்ய வேண்டும். நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தின்படி செய்யாம ஆண்டவரை எதிர்பார்க்க முடியாது. காலையில் எழும்புனா பயில் படிப்பதில்லை, காலையில் எழும்புனா ஜோம் பண்ணுவது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா நம்ம எப்படி ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? சர்ச்சைக்கு மட்டும் வந்தா போதுமா? நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பொறுமையா இருந்தா அவருடைய ஆசீர்வாதம் வரும். நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இடம் கொடுக்காது. நீங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுடைய மாம்சத்துக்கும் உங்களுடைய ஆவிக்கும் நீங்க ட்ரைனிங் கொடுத்து அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வைத்து பின்பு நீங்க பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அதெல்லாம் முதல்ல நம்ம செய்யணும். அதெல்லாம் செய்து நம்ம வந்து பொறுமையோடு இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென்.
ஆமென்.
You have need patience that after you have done the will of God, after you have done the will of God, தேவனுடைய சித்தத்தை செய்து you might receive the promise. நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற வேண்டுவதற்கு யூ நீட் பேஷன்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு பொறுமையானது அவசியமாக இருக்குது. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், லைஃப் வாழ்றது சொல்லப்பட்டது. சொல்ற பிரசங்கத்தை வந்து நீங்க வந்து சிந்தனையை சிதறடிக்க விடாதபடி கவனிக்க வேண்டும். அன்டிவைடட் அட்டென்ஷன் நமக்கு தேவை. எல்லா பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாம ஏதோ ஒரு தீசிஸ் நான் போதிக்கல. உங்களுடைய லைஃப் உலக வாழ்க்கைக்கு அது சம்பந்தப்பட்டது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு பைபிள் இருந்து அவருடைய கிருபையினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க அதை கவனமா கேட்டு உங்க வாழ்க்கையில் அதை விசுவாசித்து அப்ளை பண்ணுவீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். அதனால நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய சித்தம் என்னதென்று அறிவதுதான் பிரசங்கம். அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நீங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையின் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். டோன்ட் காஸ் அவே த கான்பிடன்ஸ் இன் காட். அதனால அது என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும், மிகுந்த பலன், அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். காஸ்ட் நாட் அவே தேர்ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ் விச் ஹேவ் கிரேட் ரெக்கம்பன்ஸ் ஆஃப் ரீபார்ட். அது அதிகமான பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஆமென்.
கத்தரை தேடுனா ஆசீர்வாதம்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். உலகத்தில் இருக்க சூழ்நிலையை நம்ம பார்க்க கூடாது, அதே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வச்சா அது வீண் போகாது, அது எந்தக்காயிலும் ஒரு நாள்ல நிறைவேறும். உங்களுக்கு பொறுமை அவசியம்னு இங்க வேதவாசகம் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், பைபிள்ல வந்து அநேக ஞானம் நமக்கு கொடுக்கப்படும். அநேக ஞானத்தை நம்ம எப்படி ஞானமாக வாழ வேண்டும் என்று பைபிள்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையை நம்ம எப்படி ஞானமாக வாழ முடியும், எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும், முடிவிலே நம்ம எப்படி மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை தான் இந்த பைபிள் சொல்லுகிறது. அதனால ரெண்டு வாழ்க்கை வாழுகிறோம், ஒன்று உலகப்பிரமான வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால ரெண்டு வாழ்க்கையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உலகப்பிரமாகவும் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பிரமாகவும் நம்ம நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்தால் அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய வருகையிலே பங்கு பெறுவோம். ஆமேன்.
ஆமேன்.
எப்படி அதை செய்வது அப்படிங்கறதுதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. பிரசங்கம் பாஸ்டர் அதுதான் சொல்றாரு. எல்லா பிரசங்கமும் இங்க இருக்கிற எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது, என்னுடைய வாழ்க்கைக்கும் அது சம்பந்தப்பட்டது. அதனால விஸ்டம் புக்ஸ் என்று மூணு புஸ்தகம் அழைக்கப்படுது பைபிள்ல. விஸ்டம் புக்ஸ் என்று நீதிமொழிகள், பிரசங்கி, யோபின் புஸ்தகம், இந்த மூன்று புஸ்தகங்களும் விஸ்டம் புக்ஸ் என்று அழைக்கும், ஞானத்தை வெளிப்படுத்துகிற புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல்ல, ப்ராபர்ஸ் நீதிமொழிகள்ல 31 அதிகாரம் இருக்கிறது, ஒரு மாசத்துக்கு 31 இருக்கிறது. அந்தந்த டேட் படி நீங்க அந்தந்த அதிகாரத்தை முதலாவது வாசித்து விட்டால் உங்களுக்கு தேவையான ஆலோசனை அங்கே இருக்கு. இன்னைக்கு 28 இன்னைக்கு 28 அதிகாரத்தை வாசிக்கும். அப்படி நீங்க வந்து அந்தன்னைக்கு காலையில அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்கள் நீதிமொழிகளை முடிச்சிருவீங்க. ஒரு வருஷத்துல 12 நீதிமொழிகளை நீங்க வாசிக்கிறீங்க. பைபிள் வாசிக்கிறது நமக்கு ஹேபிச்சுவலா இருக்கணும். பைபிள் வாசிக்காதவங்க பாஸ்டரா இருக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஜெபம் பண்ணாதவங்க ஊழியம் செய்ய முடியாது. இந்த மெசேஜ் அதகாவில் பைபிள் படிக்காம ஜெபிக்காம இருக்கிறவங்க ராப்சர்லயும் கண்டிப்பா போக முடியாது, உலகப்பரமான ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அதனால ரீட் த பைபிள் அண்ட் பிரேன்னு நம்ம தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இதை அவர் 365 சொல்லி இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. அதை கொஞ்சம் சின்சியரா படிச்சு அந்த வார்த்தை நம்ம கூட பேசும், அந்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனை கிடைக்கும். அதனால நீதிமொழிகளை சாலமன் எழுதும் பொழுது God is wise and he is just. தேவன் ஞானமுள்ளவராய் இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த நீதிமொழிகளை அவன் ஒரு யங் ஏஜா இருக்கும் பொழுது எழுதியிருப்பான். சாலமன் 15 இருக்கும் பொழுது இஸ்ரவேலில் ராஜ்யபாரம் பண்ணி 40 ஆளுகை செய்தான். 15 அவனுக்கு அந்த ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்த பெரிய ராஜ்யத்தை அவன் ஆளுகை செய்கிறான். அவன் யங் ஏஜா இருக்கும் பொழுது கர்த்தரை அதிகமாக நேசித்தான், அவருடைய வார்த்தையை நேசித்தான். அவன் இப்பொழுது இந்த நீதிமொழிகளை எழுதும் பொழுது அது வந்து அந்த முழு தேசத்துக்கும் எழுதல. இட்ஸ் நாட் ஃபார் த நேஷன் பட் ஃபார் த இண்டிவிஜுவல். அவர் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் எழுதப்பட்டது. தனிப்பட்ட ஒவ்வொரு இஸ்ரவேலனும் எப்படி உலகத்திலே அவன் டெய்லி ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதான காரியம் தான் இருக்கு. அது முழு தேசத்துக்கோ அல்லது முழு பிரைடுக்கோ அது எழுதப்படல. அதனால அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. இது அதுல வந்து அநேக முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. இது அங்க நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணுறத நம்ம பார்ப்போம். நீதிமான் துன்மார்க்கு, சுறுசுறுசுப்புள்ளவன் சோம்பேறி. அதை படிக்கும் பொழுது நம்ம சோம்பேறியா இருக்கிறோம். நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் முடிஞ்ச கை மடக்கி கொண்டு தூங்கிட்டு நினைப்பாயா, உன்னுடைய தரித்திரம் உனக்கு வரும். தூக்கம் கந்தகளை உடைத்து வைக்கும். தூக்கத்தை விரும்பாதே, நீ தரித்திரன் ஆவாய். அதை படிச்சாச்சுன்னா உடனே நம்ம தூங்கிட்டு இருக்க சரியில்லைன்னு நமக்கு சொல்லும். இது தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. மூடனை பற்றியல் இருக்குது. மூடன் என்னென்ன காரியங்களை செய்வான், மதிகேடன் என்னென்ன காரியங்களை செய்வான், துன்மார்க்கன் எப்படி பொல்லாதவனாயிருக்கிறான், நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும், இப்படி ஒரு கம்பாரிட்டிவா அங்க எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவனுக்கு பயப்படுறவன் துன்மார்க்கன் எல்லாம் இருக்கு. ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் புத்தியுள்ள மனைவியை கண்டடைகிறவன் அவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொன்னான். கர்த்தரா அது கர்த்தத்திலும் தயவை பெறுகிறான். நல்ல மனைவியும் எழுதியிருக்கும், கெட்ட மனைவியும் எழுதியிருக்கும். புத்தியுள்ள இஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத இஸ்திரியோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். குணசாலியான இஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இதே மாதிரி நல்ல இஸ்திரியும் கெட்ட இஸ்திரியும், நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவன் தேவன், இதெல்லாம் அங்க எழுதியிருக்கும். அதை படிக்கும் பொழுதே நம்மளுடைய கேரக்டர் அங்க இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற காரியங்கள் அதுல இருக்கு. நல்லா சுறுசுறுப்பு உள்ளவன் வந்து அவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். இதை சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான். இவ்விதமாக அதை படிக்கும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்குது. சாலோமனுக்கு எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். சில காரியங்கள் வெளிப்பாடா இல்லாட்டாலும் சில மாரல் பாயிண்ட்ஸ் இருக்கு. சர்ச்சைக்கு வரணும்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும்னா காலையில குளிச்சிட்டு வரணும். இது வந்து என்ன தேவனுடைய வார்த்தைன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாரல் பாயிண்ட். நேற்று போட்ட ட்ரெஸ் நான் இன்னைக்கு போடல, அது அழுக்கானாலும் நான் இன்னைக்கு போடல. ஆனா காலையில போட்ட ட்ரெஸ் நான் ஈவினிங் போட்டா தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். தலைக்கு சில நேரத்தில் குளிக்க முடியாதாலும் சனிக்கிழமை தலை குளிச்சா பெண்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மேல குளிக்கணும். அங்க குளிக்காமலே முகத்து மேல தண்ணி, முகத்திலே தண்ணி போடாம காலையில 6 மணிக்கு சர்ச்சைக்கு ஓடி வந்துட்டா, இதெல்லாம் ஒரு மாரல் பாயிண்ட். இதெல்லாம் வந்து ஒரு சட்டத்திட்டம் கிடையாது, இது ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஆனா ஒரு மாரல் பாயிண்ட்ஸ் நம்ம கத்திர தேட போறோம். இதோ நம்ம வந்து ரொம்ப நல்லா நீச்சா இருக்கணும், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்படி இதை மாதிரி சில ஆலோசனைகள் நிறைய இருக்கு. அது ரெவலேஷன் இல்ல, சில ஆலோசனைகள் எழுதியிருக்காது, நமக்கு அவசியமா இருக்கு. அதனால பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லணும். நம்முடைய ஆசீர்வாதம், நமக்கு பணம் எப்படி வரும்? கத்தருக்கு தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்புதலுக்கும் பயம் வரும். பலன் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவன். பணம் எப்படி வரும்? தரித்திரம் எப்படி வரும்? எல்லாம் போட்டிருக்கு. சோதனை எப்படி வரும்? சோதனை ஜெயிக்கிறது எப்படி? எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா விதமான டீச்சிங்கும், எல்லா விதமான கவுன்சிலிங் எல்லாத்தையுமே நீங்க நீதிமொழியில பார்க்க முடியும். அதுல இல்லாத காரியம் எதுவுமே இல்லை. விசேஷமாக வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரர்களுக்கும் அது ரொம்ப அவசியம். நீங்க படிக்கும் பொழுது உங்க லைஃப் அதை சேஞ்ச் பண்ணும். கெட்ட நண்பரோடு சேர்வது எப்படி இருக்குது? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான், தீனரோடு சேருகிறவன் தரித்திரன் ஆவான் சொல்லப்பட்டிருக்கும். வேலை பார்க்க மாட்டான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான், அப்படியே நேரத்தை காலத்தையும் வீணாக்கும். அவங்களோட போய் சேர்ந்தா நம்ம தரித்திரம் தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கும். வீணரை பின்பற்றக்கூடாது. அவன் லைஃப் எப்படி இருக்குது அப்படி பார்க்கணும். இதெல்லாம் வந்து எல்லாமே அங்க இருக்கு, நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. நானும் சின்ன வயசுல இருந்து இதை படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் அதை முழுசுமையா அறிய முடியல. சாகும் வரைக்கும் அதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவ்வளவு அருமையான புஸ்தகம் நீதிமொழிகள். அது வந்து ஒரு புக் ஆஃப் விஸ்டம். அது நம்ம ஞானமாக ஜீவிப்பதற்கு சொல்லி இருக்குது. திருந்தது கஷ்டம்தான், ஆனா திருந்தி ஆவணுமே. கஷ்டம்தான் ஆனா திருந்தி ஆவணுமே. நம்ம லைஃபை சீர்படுத்தணுமே, கண்டிப்பா சீர்படுத்தி ஆகணும். என்னதுக்கு கரையை செலுத்தினாலும் சீர்படுத்தினா தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், அல்லது நஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக வரும். அதுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம அம்மா அப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை படிச்சாலே போதும். பாஸ்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை படிச்சாலே உங்க லைஃப் என்னன்னு தெரியும். இதுதான் ப்ரோவெப்ஸ். அது பிறகு வந்து அவன் ஓல்டு மேன் ஆகும் பொழுது, சாலமன் ஓல்டு மேன் ஆகும் பொழுது அவன் வந்து இந்த பிரசங்கியை எழுதுகிறான். அவன் பிரசங்கி அவன் 40 வருஷம் அவனுக்கு அனுபவம் ஆகி போச்சு. 15 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் அதிக அனுபவத்தை பெற்றான். அவன் வந்து அனுபவத்தை பெற்றுட்டு என்ன சொல்லுகிறான் என்றால், தன் லைஃபை திரும்பி பார்க்கிறான், 40 வருஷம் வாழ்க்கையை பார்க்கிறான், எல்லாமே மாயைதான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் மாயை மாயை. மனசுக்கு அது சஞ்சலத்தை தான் உண்டாக்குறது அப்படின்னு உலக காரியத்துல அதிகமா அவன் ஈடுபட்டு அவன் கடைசியா அவன் சொல்லுறான். அவனை போல யாரும் மதுபானம் பண்ணியிருக்க முடியாது. என்னுடைய சரீரத்தை மதுபானத்தினால நான் சூடு ஏத்தினேன், மதுபானத்தை அதிகமா குடிச்சு பார்த்து அதனால சந்தோஷம் வருமா? இது அது சந்தோஷம் வரல, அது வேதனையை ஏற்படுத்தினது. அதே போல இத பல தேசத்து பெண்களை வாகம் செய்தான். அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணா நல்லா இருக்குமா? இந்த தேசத்து பெண், பல தேசத்து பெண்களை வாகம் செய்து பார்த்தான், அதனால அவனுக்கு சந்தோஷம் வருமா? இது அதுவும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் ஒரு அனித்தியமான சந்தோஷம் தான், நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. அதனால அவன் வந்து அதிக மனைவிகளை வாகம் செய்தான். இல்ல நிறைய பணம் சம்பாதித்தால், நிறைய ஆஸ்திகளை ஏற்படுத்தினால், நல்ல சொத்து சுகங்கள் இருந்தால் அதனால திருப்தி வருமானு பார்க்க அவன் தோட்டங்களை நாட்டினான். இத அநேக பில்டிங் அவன் கெட்டினான். அதிக ஆஸ்திகளை சம்பாதித்தான், பொன்னையும் வெள்ளியும் அதிகமாக சம்பாதித்தான். அதனால அவனுக்கு சாட்டிஸ்பேஷன் வந்துச்சா? அதுவும் வரல. இல்ல அதிகமா படிச்சுச்சா? நம்ம வந்து அதிக படிப்பு வந்தால் நமக்கு வந்து நமக்கு ரொம்ப பெருமை கிடைக்கும் நினைச்சு பார்த்தா, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நீங்க பிரசங்கில வாசிக்க முடியும். துன்மார்த்தனுக்கு நடக்கிற மாதிரிதான் நீதிமானுக்கும் நடக்குது. அவனதான் ஆண்டவர் தண்டிக்கிறார்னா இவனுக்கும் தண்டனவர், ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல நடக்கிறது. இது என்ன? எல்லாமே மாயா இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரசங்கி. உலக வாழ்க்கையானது மாயை, அது அனித்தியமானது. எனக்கு நமக்கு அது கிடைச்சிக்கிட்டு நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிடலாம். இல்ல, நீங்க கிடைச்சாலும் இது அது உங்களுக்கு திருப்தியை தராது. உங்களுடைய திருப்தி என்னன்னா தேவன் பேரில்
தான்.
கடைசியா காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கன்க்ளூஷனா சொன்ன, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை கைக்குள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. அந்த 12வது அத்தியாயத்தில் அந்த வசனத்தை,
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
தொடர்ந்து வாசிக்கலாம். அதனால என்ன எழுதப்பட்டிருக்கின்ற காரியத்தின் கடைத்தொகையை அவன் ஓல்டு மேன் ஆயிச்சா. இப்பொழுது அவன் கடைசியா என்ன சொல்ற? நான் என் வாழ்க்கையை பார்த்து எல்லாத்தையும், என்ன போல யார் சம்பாதிக்க முடியும், என்ன போல யாருக்கு படிப்பு உண்டு, என்ன போல யார் வந்து உலக சந்தோஷங்களை எல்லா விதமான பாவ சந்தோஷங்களை அணிவித்து பார்த்தான். அவன் எதையுமே தடை செய்யல. அவனுடைய சரீரத்துக்கும் அவனுடைய மனசுக்கும் எதுவும் வேண்டான்னு சொல்லல. அதுக்கு அது வேணுங்கிறது எல்லாத்தையுமே அவன் கொடுத்து பார்த்தான். ஆனாலும் அவனுடைய மனசு அங்க வந்து இத சந்தோஷப்படல, திருப்தி அடையவில்லை. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை அது. காரியத்தின் என் வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அந்த கடைத்தொகை என்னவென்றால், கன்க்ளூஷன் என்னவென்றால், முடிவுரை என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை கைக்கொண்டதான் உண்மையான சந்தோஷம். இங்க வந்தாதான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம். இதுக்கு வெளியே போனீங்கன்னா உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா என்ன, இந்த மனுஷங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஏதாவது கொஞ்சமே அறிவு இருக்கா? எனக்கு ரொம்ப விசனமா இருக்கு சில நேரத்தில் பார்த்து. அதெல்லாம் கீழ்படியாத மக்கள், மனம் போன போற மக்களை பார்த்து நம்ம வேதனைப்படும். கொஞ்சமே அறிவு இருக்கா? இவ்வளவு ஜனங்கள் இவ்விதமா நடக்கிறாங்களே. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம தேவ சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தால்தான் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சாட்டிஸ்பேஷன் தர முடியும். ஆமே. அவர் வார்த்தையா இருக்கிற அவருடைய வார்த்தை தான் நமக்கு சாட்டிஸ்பேஷன் தர முடியும். நம்முடைய சாட்டிஸ்பேஷன் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறது. அது நித்தியமான சாட்டிஸ்பேஷன். உலகம் நமக்கு சாட்டிஸ்பேஷன் தர முடியாது. அவங்க சொல்லியிருக்காங்க என்றால், நம்ம வந்து ஒவ்வொரு கிரியின் தேவன் வந்து அதை நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். நியாய தீர்ப்பில் கொண்டு வரும். நமக்கு அத்தருக்கு பிரியமா ஜீவிக்காது. அப்படி மனம் போல ஜீவித்தோம் என்றால் நம்முடைய மனசு போற போக்குல அதான் வாலிபரே, உன் நெஞ்சின் நினைவிலும் கண்ணின் காட்சியிலும் நட. உன் நெஞ்சு போற மாதிரி போ, உன் கண்ணு போற மாதிரி போ. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். நீ வாலிப பிராயத்தில் நல்ல பலம் இருக்கும் பொழுது உன் பலத்தையும் உன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் கத்திருக்கு கொடு. ஏனென்றால் கடைசியில உனக்கு மரணம் வரும். அதனால அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், மனுஷன் இவ்விதமாக ஜீவிக்கிறான், கடைசியில் அவனுக்கு மரணம் வருது. எவென்ச்சுவலி டை, எவென்ச்சுவலி முடிவாக அவன் மரிக்கிறான். அதனால மரணம் வரும். மண்ணுக்கு திரும்பதுக்கு முன்னதாக உன் வாலிப பிராயத்தில் உன் சிறுசிகரை நினை என்று அந்த 12வது அதிகாரத்தில் எவ்வளவு அழகாக சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். சாட்டிஸ்பாக்சன் இன் த வேர்ல்ட், த சாட்டிஸ்பாக்சன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் தான் நமக்கு சமாதானம். கிறிஸ்துவில் தான் சொந்தம். பைபிள் நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு அது அது சாட்டிஸ்பேஷன் தான். அது போர் அடிக்காது. பைபிள் படிக்க படிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நீங்க ஆண்டவரை தேடல எந்த தீமையும் கிடையாது. ஆனா மற்ற காரியத்துல நீங்க அதிகமா போனீங்கன்னா அதுல தீமை வந்துடும். அவ்வளவு ஒரு லிமிட்டா தான் வச்சுக்கிடணும். ஆனா பைபிள்ல வந்து லிமிட்டே இல்ல. ஆண்டவர்கிட்ட நம்ம தேடுவதில் இதுல லிமிட்டே இல்ல. இதனுடைய டெப்த் ரொம்ப ஆழம் அதிகம். இன்னொன்னு வசனங்கள் வந்திருக்கும் பொழுது இந்த 11 வசந்த வாசிக்கலாம்.
ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவரால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது.
ஞானிகளுடைய வாக்கியங்கள் தான் பிரசங்கியார். பாஸ்டருடைய வாக்கியங்கள், பாஸ்டருடைய பிரசங்க அவருடைய வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களை போல இருக்கிறது. அது நம்ம ஊண்டி நடக்கிறதுக்கு அது ஒரு தாற்றுக்கோளாய் இருக்கிறது. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும், அது வந்து பசுமரத்தில் அடிச்ச ஆணி போல இருக்கிறது இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஒரே மேய்ப்பன் கர்த்தரா இயேசு. அதனால அந்த வார்த்தை தான் உறுதியானது. இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் உறுதியானது. மற்றெல்லாம் மாறி போகும் மாயை என்பதை அவனை போல நம்ம சாப்பிட்டிருக்க முடியாது. அவனை போல உலகத்தை யாரும் அணிவிச்சிருக்க முடியாது. அவன் சரீரத்துக்கு என்னென்ன இன்பம் தேவை எல்லாத்தையும் கொடுத்து பார்த்து மனசு விரும்பினதெல்லாம் கொடுத்து பார்த்தாலும் கூட அவனை போல யாரும் ஐஸ்வர்யமான் கிடையாது. அதாலும் அது அவனுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தரல. அதனால அவன் லைஃப் ஆண்டவர் அப்படி அனுமதிச்சார். நீங்க அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல. அது நமக்கு தேவைதான். ஆனா அதனால நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வரல. நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கு. அதுதான் நம்ம அறிய வேண்டிய காரியம். நீ எந்த விதத்துல உன் மனம் போல போய் பாரு, கடைசியில் வேதனை தான், திட்டு தான் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்காது. ஆனா கத்தரை தேடி பாரு, நல்ல பேர் கிடைக்குமே. நீங்க எவ்வளவு தள்ள தேடிங்களோ அவ்வளவு நல்ல பேர் கிடைக்கும். இதுதான் வந்து எல்லா குட்னஸ் இங்கதான் இருக்குது. மற்றது எல்லாத்திலயுமே சிலர் நம்ம திறமைய சொல்லுவாங்க, சிலர் நம்மளை தூசிப்பாங்க. ஆனா இதை வந்து ஒற்றும் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிப்பத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்பதை பிரசங்கி சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அந்த யோபை நம்ம பார்க்கும் பொழுது யோபு வந்து ரெண்டும் கலந்து இருக்குது. நீதிமொழிகளும் இதோ இந்த பிரசங்கி ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. தேவன் வந்து நீதி உள்ளவர், இது அப்படிங்கிறதையும் அங்க இருக்கு. தேவன் நல்லவர் என்பதையும் இருக்கிறது. அதே சமயத்தில் எல்லாம் மாயை, மனசுக்கு வேதனை, இந்த ரெண்டும் சேர்ந்து கலந்து வர்றதுதான் அந்த யோபின் புஸ்தகம். யோபுக்கு ஆண்டு ராசி பார்த்து தருகிறார், யோபுக்கு புலம்பலையும் கொடுக்கிறார். அதிகமா புலம்பியும் தள்ளி இருக்கிறான். அதே சமயத்தில் அவன் அதிகமான ஆசீர்வாதத்தையும் அனுபவத்தையும் பெற்றிருக்கிறான். இந்த ரெண்டும் ப்ரோவெப்ஸ் அண்ட் எக்லாசியஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்துதான் புக் ஆப் ஜாப். இதை வந்து அவிதமாக நம்ம பார்க்கணும். இந்த வந்து யோபின் புஸ்தகத்து வந்து ஞானம், அது புக் ஆப் விஸ்டம். அதுல அதிக ஞானம் இருக்கு, ஞானமான வார்த்தைகள் அங்கே இருக்கு, அதுல அதிகமான ஆலோசனைகள் அங்கே இருக்கிறது. அது வந்து புக் ஆப் விஸ்டம். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த யோபுல வரும் பொழுது இந்த யோபை குறித்து நான் சிறிது நேரம் நாம பார்க்க போறோம். அவன் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்தான், கர்த்தர் அவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தான். இதுதான் இங்க காரியம். நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரும் என் மேல நம்பிக்கையா இருக்கிற. இதுதான் வந்து கான்பிடன்ஸ்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைப்பது. ஒரு தலைப்பட்சம் மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கான்பிடன்ஸ் வைப்பது. ஒரு கேர்ள் வந்து ஒரு பாய் மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா அவனை மேரேஜ் பண்ணக்கூடாது. அவன் குடிக்கிறான், அவன் குடிய விட்டுட்டானா விடலையா அப்படின்னு தெரியாதான் அவனை மேரேஜ் பண்ணக்கூடாது. முதல்ல அவனை மேரேஜ் பண்ணக்கூடாது, அவன் குடி இருக்குதா, அவன் தீய பழக்கங்கள் இருக்குதா, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு அவன் நம்மளை நல்லா காப்பாற்றுவானா, குடும்பத்தை நடத்துவானா, நல்லா சம்பாதிப்பானா, அல்லது அவன் சோம்பலா இருந்து சுத்திக்கிட்டு வருவானா அப்படிங்கறத அந்த பெண் பார்க்க வேண்டும். அவன் மேல ஒரு கான்பிடன்ஸ் இருந்தாதான் விவாகம் செய்ய வேண்டும், அல்லது விவாகம் செய்யக்கூடாது. அதே போல ஒரு பாய் ஒரு கேலகாக செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவள் நம்ம குடும்பத்துக்கு அடங்கி இருப்பாளா, நல்ல கீழ்ப்படிவாளா, நல்ல குடும்பத்தை நடத்துவாளா, ஒத்துழைப்பாளா அப்படிங்கறத தெரிஞ்சாதான், அவள் மேல கான்பிடன்ஸ் இருந்தாதான் மேரேஜ் பண்ணாலும் மேரேஜ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சந்தேகம் தான் மேரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்க அதை யோசிச்சு பார்த்து கான்பிடன்ஸ் வேணும். அதாவது கான்பிடன்ஸ் இல்லைன்னா மேரேஜ் இல்லை. அதே போலதான் கிறிஸ்துவின் மனவாட்டி அப்படிதான், நம்ம அவர் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிட மாட்டார், கடைசியில முடிவில் நம்ம சேர்த்துக்கிடுவார். அவர் அவர் மேல நம்ம கான்பிடன்ஸ் வச்சிருக்கோம், அவர் நம்ம மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறார். இவன மெசேஜ் அவர்ல கொண்டிருக்கிறேன், ஒழுங்கா பைபிள் படிப்பான், இவன் ஜெபம் பண்ணுவான், இவன் வந்து எனக்கு பிரியமா ஜீவிப்பான், இஷ்டம் போல மனம் போல ஜீவிக்க மாட்டான் அப்படின்னு அவர் நம்பிக்கை வச்சாதான் நமக்கு பசுத்தாவி தருவார், அல்லது பசுத்தாவி தர மாட்டார். அவருக்கு கான்பிடன்ஸ் வேணும், நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் வேணும். இவன் பாதியில பின்வாங்கி போக மாட்டான், இவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் வார்த்தையை விட்டு விலக மாட்டான். அவருக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ், நம்ம பிரைடா இருக்கிறோம், அவர் பிரைட் குருமா இருக்க. இந்த கான்பிடன்ஸ் ஒருத்தருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது, அது ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. இதுதான் நமக்கு இப்ப ஆண்டவர் என் மேல என்னை உண்மையுள்ள நெனிதான் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்ல பவுச பவுசூலா கத்தர் என்னை உண்மையுள்ள எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் உண்மையா இருக்க மாட்டேன்னா எனக்கு ஒரு ஊழியத்தை தர மாட்டார், என்னை நம்பி ஆத்மாக்களை தர மாட்டார். இவன் சின்சியரா செய்வான், இவன் எல்லா காட்டிலையும் கரெக்டா இருப்பான்னு தெரிஞ்சுதான் எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நான் அதுக்கு பாத்திரமா நடக்கணும். இதுதான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் தேவனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். உங்க மேல அவர் கான்பிடன்ஸா இருக்கிறார், நீங்க அவர் மேல கான்பிடன்ஸா இருக்கிறீங்க. இதுதான் இப்படி இருந்தால் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கிடையாது, ஐக்கியம் கிடையாது, மனம் போல போயிட்டு மனம் போல சுத்திக்கிட்டு வந்தா அது என்ன ஒரு ஃபேமிலி லைஃப் அது. மனைவிக்கு புருஷன் மேலேயே அக்கறை கிடையாது, வீட்டு காரியங்களையும் கவனிக்கிறது கிடையாது, ஏதோ உலகத்துல வாழ்ந்தோம்னா அது என்ன வாழ்க்கை அது? அது ஒரு செத்த வாழ்க்கை, அவ்வளவு ஜீவன் இல்லை. நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எல்லாத்திலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த கான்பிடன்ஸ் வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியதா இருக்கு. அந்த மனுஷனை குறித்து, அந்த பெண்ணை குறித்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்ப பாஸ்டரை குறிச்சு ஒரு கான்பிடன்ஸ் இருக்க போய் தான் நீங்க இந்த சபைக்கு வரீங்க. நீங்க ஆண்டவர் மேலேயும் கான்பிடன்ஸ் இருக்கு, பாஸ்டர் மேலேயும் கான்பிடன்ஸ் இருக்கு. இந்த பாஸ்டர் வந்து நல்ல சத்தியத்தை பதிப்பார், கடைசி வரைக்கும் கத்தருக்கு உண்மையான ஊழியம் செய்வார் அப்படி நம்பிக்கை இல்லாம நீங்க இங்க வர முடியாது. அல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து கான்பிடன்ஸ், அல்ல ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறேன்னா இவங்க வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தாதான் ஞானஸ்தானம் கொடுக்கறோம். அப்படியா இருக்கவங்க தான் நம்ம ராபோஜனம் கொடுக்கறோம். அவங்க மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா ராபோஜனம் கொடுக்க முடியாது. எல்லாமே வந்து உலகத்துல வந்து கான்பிடன்ஸ் வித் ஒன் அனதர், இது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நம்ம ஒருவர் ஒருவர் நம்ம கான்பிடன்ஸ் ஆகிதான். இதுதான் ஒரு உலக வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாம உலகத்துல வாழ முடியாது. ஜோப நம்ம வாழ்க்கை வாசிக்கும் பொழுது ஜோப் வந்து பிலீவர், அவன் ஒரு விசுவாசி, சைன்ட், அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு மேக் பிலீவர் கிடையாது, பாவனை விசுவாசி கிடையாது, அவன் ஒரு அவிசுவாசி கிடையாது. அதனால அவன் வந்து என்ன ஒரு குழப்பமான ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில மத்தியிலையும் அவன் வந்து கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறான், கான்பிடன்ஸா இருக்கிறான். He serves God in the face of conflict. அநேக விதமான போராட்டத்தின் மத்தியிலையும் உபத்திரத்தின் மத்தியிலையும் தேவன் மேலில் அவன் நம்பிக்கையாக இருக்கிறான். அல்ல யோபின் புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி ஒன்னாதியாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த யோபு வந்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமாயிருந்தான், அவனை போல உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு அவனை குறிச்சு கத்த சாட்சி கொடுக்கிற சாத்தான் மேலும் கீழுமா உலகத்தை சுத்திக்கிட்டு அவன் வர்றான். வரும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இனி என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ? Did you consider my servant Job? Job mele nee kavana vaithayo? Idha uttamani sanmarkanu devanukku bayandhu pollappukku velagira avana pole yaarume illa appadini kathar avanai kurithu saatchi kudukkar. Appozhudhu ivan enna solra, andha saatchi avan yetukidrana? Yetukida mattan, saatham yetukida mattan. Saatham vandhu thanudaiya sonda buddhiye solugiran. ஒருத்தர் குறிச்சு நல்லா சொன்னா ஏத்துக்கிடணும், அப்ரிசியேட் பண்ணணும். உடனே நம்ம அது மேல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கான்னு பார்க்க கூடாது. சாத்தானுடைய அவனுடைய மனசு அப்படிதான், உடனே ஃபால்ட் கண்டுபிடிக்கிறான். நீர் வந்து அவன் விருதாவாக உண்மை சேவிக்கிறானா? இல்ல, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாதுகாக்கிறீர். நான் உள்ள போய் சோதனையை கொண்டு வர முடியல, ஏன்னா நீ சுத்தி வேலி போட்டிருக்கிறீர். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி எடுத்து பார்த்தால் அவனுடைய சம்பத்து பெருசா இருக்குது, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே நல்லா வந்து சுகத்தோடு இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக பலத்தோடு இருக்கிறாங்க. எல்லாமே நல்ல மாதிரி இருக்குது. அதனாலதான் உண்மை அவன் தேடுறான். ஆனா நீர் வேலையை எடுத்து போட்டு அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டேனா கண்டிப்பா உண்மை தூசிப்பான். 10 வாசிக்கலாம்.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.
இது அவனுடைய கையின் கிரிய ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை வேலி எடுத்து பாதுகாக்கிறீர் என்று சொல்லுகிறார். அவன் வந்து உத்தமனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இந்த மாதிரி சொல்லுகிறான். அவன் வந்து உண்மை தூசிப்பான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டால் அவன் கண்டிப்பா தூசிப்பான். சிலருக்கு வந்து பணம் வந்துட்டுனா கத்தரை விட்டு பின் வாங்கி போவாங்க, சிலருக்கு கஷ்டம் வந்தா பின் வாங்கி போவாங்க, இப்படி இருக்கிறாங்க. நம்ம பணம் வந்தாலும் கத்தரை தேடுறோம், நமக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் கத்தரை தேடணும். ஹல்லேலூயா. இதுதான் ரியல் பிலீவர். ஐஸ்வர்யம் வந்து நம்மளை கத்தரை விட்டு எடுத்துட்டு போக முடியாது, அல்லது பல விதமான போராட்டங்கள் வந்து நம்மளை சோர்வடைய வைக்க முடியாது. நம்முடைய அன்பு மாறாததாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். சொல்ல கொஞ்சம் பணம் வந்துட்டு பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சுட்டாங்க, இன்ஜினியர் படிச்சுட்டாங்க, பிள்ளைகள் படிச்சுட்டாங்க, இப்போ பாஸ்டர்லாம் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு கிரேடு ஏறிச்சு, அவங்க லைஃப் வந்து சர்ச்சைக்கு வந்தா உண்டு வரட்டா உண்டு, அவங்க இஷ்டம்னா வருவாங்க இஷ்டம்னா வரமாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் படிச்சுட்டாங்க, பிள்ளைகள் பெருசாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டுனா அவங்களால முன்னால இருந்த ரெஸ்பெக்ட் அவங்கள்ட்ட இருக்க. பிள்ளைகள் வந்து நல்ல மாதிரி எதுனால படிச்சாங்க, சர்ச்சைக்கு ஒழுங்கா வந்தா நல்லா படிச்சாங்க, ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தார், அவருக்கு இன்னும் நம்ம பிரியமா ஜீவிக்கணுமே. ஒரு காலத்துல பண வசதி இல்ல, இப்ப ஆண்டவர் நல்ல பணத்தை தந்திருக்கிறார்னா இன்னும் நல்ல ஆண்டவரை தேடலாம், நல்ல சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஆண்டவரை நல்லா தேடலாமே. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாதபடி உங்களுக்கு பண ஐஸ்வர்யம் படிப்பு உங்களுடைய அந்தஸ்து வந்து தேவனை பிரிக்கும் என்றால் சாத்தானால நீங்க வஞ்சிக்கப்படுகிற அர்த்தம். இவர் யோகத்துக்கு வந்து நீர் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உமை தூசிப்பான் என்று சொல்லும் பொழுது கத்த சார்ந்த ஒரு ஆண்டவர் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறார். நிச்சயமா அவன் தூசிக்க மாட்டான். ஆண்டவர் அவன் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறார். அதே போல ஆண்டவர் உங்க மேல என் மேலே கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறார். நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்து ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு எனக்கு தெரியமா ஜீவிக்கும், நான் சொல்றத கேட்கும், எந்த சூழ்நிலைனாலும் அந்த அன்பு மாறாதது அப்படின்னு அவர் நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் வைக்கும் பொழுது நம்ம அந்த கான்பிடன்ஸுக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். அதனால இங்க வந்து முதல்ல ஒரு சீன் எப்படி ஓபன் ஆகுதுன்னா பரலோகத்துல ஒரு சீன் ஓபன் ஆகுது, அதன் பின்பு பூமியில நடக்கு. இதுதான் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். பரலோகத்தில் இந்த சீன் ஓபன் ஆகாம பூலோகத்தில் அது நடக்காது. உங்களை குறிச்சு பரலோகத்தில் ஒரு சீன் ஓபன் ஆகுது, என்ன குறிச்சு ஒரு ஓபன் ஆகுது, அப்படி ஒன்னு ஓபன் ஆகாம ஒரு பிளஸ்ஸிங்கும் வராது, ஒரு சோதனையும் வராது. அது அங்க வந்து தீர்மானிக்கப்பட்டாதான் அது இங்க நடக்கும். அங்க தீர்மானிக்கப்படாம இங்க வராது. அதைத்தான் நம்ம யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்களை குறிச்சு உங்கள் வாழ்க்கையை குறித்து throughout your life you will never really know what is going on the realm concerning your life. உங்க வாழ்க்கையை குறித்து பரலோகத்தில் என்ன பேசிக் கொள்ளப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையெல்லாம் அங்க பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, அங்க பரலோகத்தில் பேசிட்டு இருக்காரு, அங்க பேசிதான் இங்க வருது. அதனால இப்பொழுது சாத்தான் அங்க வருகிறார், ஆண்டவர் சாத்தான் பேசுறாரு. அவன் பேசும் பொழுது என்னுடைய தாசனாகிய யோபின் மேல நீ கண் வச்சாயோ, இல்ல நீர் அவனை சுத்தி வேலி போட்டிருக்கிறீர், அவனை சம்பத்து பெருகி இருக்கிறது, அவன் பிள்ளைகள் நல்ல மாதிரி இருக்கிறாங்க, அவனுக்கு எந்த சோதனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவனால உண்மை தேடுறான், பாட்டு பாடுறான், அவன் ஜெபம் பண்றான், அவன் வந்து வார்த்தையை அவன் போதிக்கிறான், எல்லாம் செய்யறான், அவனுக்கு எல்லாமே அவனுக்கு சாதகமா வருது. ஆனா நீர் அந்த நான் போலன்னு நினைச்சா அங்க வேலி இருக்குது, அந்த வேலியை வந்து நீர் எடுத்து போட்டுட்டீர்றா. நான் அவனை அப்ரோச் பண்ணி அவனுக்கு சோதனையில கொண்டு வந்து இதை அவனை உம்முடைய முகத்துக்கு முன்பாக தூசிக்க செய்யறது ஏன் வேலை அப்படிங்க இல்ல. ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனா யோபு அவிதமாக செய்ய மாட்டான். அதனால முதல்ல அங்க வந்து ஒரு ஆத்மா பின்வாங்கி போச்சுன்னா அது முதல்ல அங்க இருக்குது. அங்க அது தெரியும் இந்த ஆத்மா பின்வாங்கி போகுதுன்னு அவருக்கு தெரியும். அங்க சாத்தான் சொல்றான், நான் அந்த ஆத்மாவை நான் வந்து வார்த்தையை விட்டு நான் பிரிச்சு உலகப்புறமா வச்சு எல்லா ஜுவல்ஸையும் போட்டுக்கிட்டு நீக்கிற மாதிரி நான் மாத்த போறேன்மா. ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி சொல்லுவான், ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், அந்த ஆத்மா அப்படி எடுத்துட்டு போயிருவோம். இதோ நமக்கு அந்த பெர்மிஷன் கொண்டு வந்தா நம்ம விழ மாட்டோம். ஹல்லேலூயா. எலெக்ட் பீப்பிள் விழுந்து போக மாட்டாங்க, இதை அலட்சி இல்லாதவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அதாவது யோபுக்கு அங்கே கீழே நடக்கணும்னா அங்க ஒரு சீன் அங்க ஓபன் ஆகுது, அங்க தீர்மானிக்கப்படுது, அது போல இங்க நடக்குது. அதே போல நேபுகாத்நேச்சாரை குறித்து நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது அவன் வந்து பாபிலோனின் ராஜாவா இருந்தான், மிகப்பெரிய ராஜா, பொன்னான தலையாயிருந்தான். அவன் ஒரு பல்லவத்தில் ஒரு சீன் அங்க ஓபன் ஆகுது. என்ன ஓபன் ஆகுறது? ஒரு மரம் செரிப்பா வளருது, அதுல நிறைய கனிகள் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அந்த மரத்துல வந்து கனியை சாப்பிடுது. பூமியினுடைய மிருகங்கள் எல்லாம் அந்த நிழல்ல வந்து, மரத்தின் நிழல்ல வந்து அடைக்கலமா இருக்கு. அப்பொழுது ஒரு சத்தம் ஏற்பட்டது, இந்த மரத்தை வெட்டி போடுங்க, இதனுடைய கனிகளை செதறடியுங்கள், இதில் இருக்கிற ஆகாயத்து பறவைகள் மிருகங்களை துரத்துங்கள், ஆனால் அடிமரம் மட்டும் இருக்கும். இதை தேவன் நம் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று உணரும் மட்டும் ஏழு காலங்கள் அதன் மேல் கடந்து போவதாக என்று சொல்லப்பட்டது என்றதான ஒரு சொப்பனத்தை காண்கிறான். தானியேல் சொல்கிறான், அந்த மரம் நீர் தான், நீர் வந்து தேவன் இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்று நீர் வந்து விசுவாசிக்கவில்லை என்றால், ஆண்டவருக்கு நீர் பயந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நல்ல மாறி இருந்த உமக்கு ராஜ்யபாரம் நிலைச்சிருக்கும், அல்லது நீர் மனுஷனை விட்டு தள்ளப்பட்டு மிருகத்தை போல மாறுவீர் என்று சொல்ல. 12 வருஷம் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். சீன் ஓபன் ஆகி 12 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இவன் திருந்துவானா திருந்தவானா, இந்த வருஷம் திருந்துவானா, அடுத்த வருஷம் திருந்துவானா, அதுக்கு அடுத்த வருஷம் திருந்துவானா, என்னைக்கு திருந்துவான், எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டான். அதனால அவன் மேல 1 வருஷம் ஆண்டவர் பார்த்தாரு, திருந்தல. இவர் ஜெண்டல் அவனால நான் கட்டின மகா பாபிலோனேன்னு சொன்னா உடனே மிருகம் ஆயிடுச்சான். நகெல்லாம் வந்து வளர்த்தின ஜென்றால் அந்த பச்சிகளுடைய நகம் போல வளர்ந்தது. நகத்தை நீளமா வளர்க்கிறவங்க இன்சேன், இன்சேன்ல இருக்கிறாங்க. நகத்தை நீளமா வளர்க்கக்கூடாது. மிருகங்கள் பறவைகளுக்கு தான் நகம் நீளமா வரும். மனுஷங்க வளர்த்தம் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் நகத்தை நீளமா வளர்க்கக்கூடாது. நம்ம மனுஷங்க, நம்ம மிருகங்கள் கிடையாது, பறவைகள் கிடையாது. அதனால அவன் மகள்லாம் வளர்ந்து முடியலா சட மாதிரி ஆகி 2 கால நடக்குது, போல 4 கால நடந்து 7 வருஷம், 1 நாள் 2 நாள் இல்ல, 7 வருஷம். முதல்ல அங்க சீன் ஓபன் ஆகி அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டு 12 மாசத்துக்கு பிறகு இங்கே நிறைவேறி. ஆகாபை குறிச்சு ஏற்கனவே எலியா சொல்லி இருக்கிறார், நீ வந்து எலிஜெண்டல் உன்னுடைய ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கும், நாபோத்தை வந்து உண்மையுள்ள சாட்சியாகிய நாபோத்தை நீ கொலை செய்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்ட அப்படின்னாலே நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கின எதை இடத்துல நாய்கள் உன்னுடைய ரத்தத்தை நக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறார், அங்க ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகல. இதோ இப்பொழுது பல்லவத்தில் ஒரு சீன் ஓபன் ஆகுது. ஒன்று ராஜர்கள் 22 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ ஆகாபை ராமோத் கிலத்தில் விழும்படி யார் அவனுக்கு போதனை செய்வார், ஒரு அசுத்தாதி அங்க வருது, நான் போய் போதனை செய்வேன். எப்படி நீ போதனை செய்வாய், அவனுடைய 400 தீர்க்கதரிசி வாயிலையும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். நீ போ, யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்னு 4 பேர் சொல்றாங்க. ஆனா அது அந்த பொய் தீர்க்க தரிசனம், அந்த அவங்களுடைய எல்லாம் நான் வந்து பொய்யின் ஆவியாய் இருந்து அந்த பொய்ய தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவங்க போயிட்டு இந்த ராமோத் கீழத்தில் அந்த யுத்தத்தில் போய் அவன் விழுவான் அப்படிங்க. பாருங்க, அங்க ஒரு சீன் ஆகுதுதான், இங்க ஒண்ணு நடக்கு. எல்லாமே அங்க உங்களை குறிச்சு அங்க ஒரு சீன் இருக்கு. கர்த்தர் அங்க குறிச்சு உங்களை திட்டம் வச்சிருக்கிறார். ஒருவேளை சாத்தானே அவர் வந்து அனுமதிக்கலாம், அல்லது தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்ய வரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன, அங்க நம்மளை குறிச்சு என்ன பேசுவார், இங்க நம்முடைய வாழ்க்கையை குறிச்சு தான் அங்க பேசுறாரு. இங்க நல்ல மாதிரி வாழாம ஒவ்வொரு நாளையும் வீணாக்கி கொண்டு, ஒவ்வொரு நாளையும் காலத்தை, நாட்கள் பொல்லாதவளானாலும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அதெல்லாம் நஷ்டப்படுத்தி மனம் போல ஜீவிச்சா அங்க அந்த ஜிடின்னு ஜட்மெண்ட் பாஸ் ஆயிரும். அதாவது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃபையும் ஆண்டவர் அங்க பார்த்துட்டு இருக்கிறார். அங்க வந்து ஓபன் ஆகு, யோபுக்கு அங்க முதல்ல ஓபன் ஆகுது, அதுக்கு பிறகுதான் இங்க சாத்தான் வந்து சோதிக்கிறான். சரி, வேலையை எடுத்து போட்டுட்டேன். அதனால ஒரே நாள்ல பாருங்க, ஒருத்தன் வந்து கழுதைகள் எல்லாம் சபையர் கொண்டு போயிட்டாங்க, ஒருத்தன் வந்து ஆடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, ஒருத்தன் சொன்ன உடனே இன்னொருத்தன் வர்றான். அதுக்கு பிறகு என்ன, ஒட்டகங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாம் ஒண்ணு கூட இல்ல, நான் ஒருத்தன் மட்டும்தான் மீதியா வந்தேன். இன்னொருத்தன் சொல்றான், அவனுடைய மூத்த மகன் வீட்டுல எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க, நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஆனு ஏப்பம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யுது, காத்து வந்து அடிச்சிச்சு, வீட்டில் இருக்க எல்லாரும் 10 பிள்ளைகளும் காலி. என்ன ஒரு துச்செய்தி! முதல்ல அங்க சீன் அங்க பாஸ் ஆயிருக்கு, நம்ம இங்க வாழ்கிற வாழ்க்கை அங்க தெரியுது. எங்க வீட்டில் வந்து நான் சிசிடிவி கேமரா மானிட்டர் வச்சிருக்கிறோம். நீங்க யார் எங்க கதவை தட்டுறாங்க அங்கிருந்தே தெரியும். மாடியில் யார் இருக்காங்கன்னு அங்கிருந்தே தெரியும். நீங்க வச்சிருக்கிற மானிட்டர் அங்க வச்சிருக்கோம், கதவு பூட்டி இருந்தாலுமே அங்கே தெரியும். அதே போலதான் இங்க நீங்க செய்யற காரியங்கள்லாம் அங்க தெரியும். எல்லாம் அங்க பாத்துட்டு இருக்காரு ஆண்டவர். இப்ப நீங்க சர்ச்சில் எந்த இடத்துல இருக்கிறீங்க பாத்துட்டு இருக்காரு. நீங்க உங்க லைஃப் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டே இருக்கிறாரு. அந்த கேமரா அங்க இருக்குது. அதே போல கத்துடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீவிரையும் நோக்கி பாக்குது. அது உடனே எங்க மானிட்டர்ல அங்க தெரியுது. விளையாட்டு கிடையாது. நம்ம லைஃபை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடியவங்க தான். ஆனா அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். என்னாலும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏதோ ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணோம், தெரியாம பண்ணிட்டோம். என்னாலுமா பண்ணிட்டு இருக்குது? நம்ம லைஃப் வந்து மனம் போன போக்குல இருந்து என்னாலுமா மனம் போன போக்குல போனோம். அதுக்கு பிறகு நம்ம கத்திரி கீழ்படிஞ்சிடாண்டாமா? அதுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படணும்ல. ஏன்னா ஆண்டவர் எங்க பாத்துட்டு இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் பாத்துட்டு இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் யோக பாக்குறாரு, உத்தமனும் சன்மார்க்கமும் இதை கத்துக்கு பயந்தவனா இருக்கிறான். அங்க பாக்குறாரு, அங்க சாப்பிட்டு அங்க சீன்ல தெரியுது. இதோ சாத்தாண்ட சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப. அவன போல நீதிமான் உலகத்திலே யாருமே கிடையாது. இல்ல அவன் சாத்தான் சொல்றான், நான் போறேன், அங்க வேலி இருக்குது. இது சாத்தான் கண்ணுக்கு தான் தெரியுது வேலி இருக்குன்னு, அவன் யோபு கண்ணுக்கு தெரியல. அதே போல கத்த நம்மளை வேலி அடித்து பாதுகாப்பு. அவருடைய வார்த்தை என்ன? வேலிக்குள்ள நம்ம இருக்கும். அந்த வேலையை தாண்டி நம்ம தான் போய் சாத்தாண்ட ஐக்கியப்படணுமே ஒழிய சாத்தான் அந்த வேலையை தாண்டி நம்மகிட்ட வர முடியாது. ஏவாள் தான் வேலையை தாண்டி பிசாசோட சர்ப்பத்தோட ஐக்கியப்பட்டார். அந்த சர்ப்பம் உள்ள வர முடியாது. அவர் வேலி வச்சிருக்கிறார், வார்த்தையின் கோட்டைக்குள் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம பலத்த துருகம். அல்ல, கர்த்தருடைய நாம என்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த மெசேஜ் அதில் வைத்திருக்கிறார். சாத்தாண்ட தாண்டி வர முடியாது. நீங்க தான் வந்து வார்த்தையை மீறி அவன் போனமே ஒழிய அவன் இதை மாற முடியாது. அதனால நீர் வேலை எடுத்திருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது வேலையை எடுத்து போட்டுட்டு இதமான சோதனைகள் வந்தது. ஆனாலும் அவன் என்ன சொன்னான் என்றால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் அவன் என்ன பிலீவ் பண்றான்னா, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மனைவி எங்க இருந்து வந்தால், இந்த குழந்தைகள் எங்க இருந்து வந்துச்சு, இந்த வீடு எப்படி வந்துச்சு, இந்த ஆடு மாடுகள் எப்படி வந்துச்சு, எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். என் மனைவி ஏன் இது என்ன கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அது என்ன இது? அது அவர் இந்த லைஃப் நம்ம கொடுத்திருக்காரு, இந்த பாடியை கொடுத்திருக்கிறாரு. ஹலலுயா. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு, எல்லாமே அவர் கொடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? நான் பேச்சே இல்லை, எல்லாம் கத்தர் கத்தருங்கிறான். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27 அவர் தராட்டா நமக்கு 5 ரூபாய் கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அன்னைக்கு 5 ரூபாய் கிடைக்காது. அவர் தந்தாருன்னா நம்ம நினைப்பதை விட அதிகமா தருவார். ஹல்லேலூயா. வானத்தின் பலவிதை திறந்து நமக்கு அங்கே இடங்குள்ளாவும் மட்டும் நமக்கு மேல வரிசிக்கப்படுவார். இந்த ஃபெய்த் நமக்கு தேவை. அதனால எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆடு மாடுகள், இந்த ஒட்டகங்கள், இந்த பிள்ளைகள் எங்க இருந்து வந்தாங்க? கர்த்தர் கொடுத்தார். இப்ப ஆண்டவர் அதை எடுத்துட்டாரு. அவர் God is sovereign. Hallelujah. அவரை நான் question பண்ண முடியாது. You can't question God because God is sovereign. தமிழ்ல இந்த சோவரின்னுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. ஏகாபத்திய தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லலாம், இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு தமிழ்ல அந்த வேற அவர் நல்லா இல்ல. God is sovereign. அவர் வந்து அவரை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. அவர் செய்த காரியத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்கள கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம அவரை போய் க்வெஸ்சன் பண்ண நமக்கு புரியல. நமக்கு நம்ம வந்து எதிர்பாராத காரியங்கள் நடந்திருக்கு, துச்செய்திகள் நடந்திருக்கு, துச்செய்தான சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. God is sovereign. அவரை கேள்வி கேட்கறதுக்கு நான் யாரு? எல்லாம் அவர் தான் தந்தார். இப்ப அவர் எடுத்துக்கிட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பாருங்க, சாத்தான் தோல்வி அடைந்து விட்டான். தூசிப்பானா பாரு. ஆண்டவர் வந்து என்ன, சாத்தானுக்கும் அவருக்கும் ஒரு சேலஞ்ச். ஆண்டவர் வந்து யோபு மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறார். கடவுள் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். யோபு வந்து கத்தர் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கான்பிடன்ஸ் வைக்கிறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால பாருங்க, இவ்விதமா இருக்கும் பொழுது allowed Satan to take away the good things from him. To prove to Satan Job's righteousness. சாத்தானுக்கு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுகிறார், இவன் வந்து நீதிமான், இவன் நீதிமான் என்பதை சாத்தாண்ட ப்ரூவ் பண்றார். இன்னைக்கு அப்படிதான், எத்தனை டாக்டரின் வந்தாலும் எத்தனை பேர் எப்படி போனாலும் நம்ம அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அவங்க போயிட்டு அப்படி சாபத்துல மேரேஜ் பண்ணாது, நமக்கு எச்சரிப்பு, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது சீரட்டு போகுது, போயிட்டு போகுது. நம்ம அப்படி போலாமா? நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் வந்து யோபு அப்படிதான் ஸ்டாண்ட் பண்றான். சோ ஹி அலோஸ் டு திஸ் ஹேப்பன் என்றுக்காக டு ப்ரூவ் ஹிஸ் ஓன் வேர்ட், டு ப்ரூவ் சாட்டன். Job shall overcome. Job ellathayum jeipan. The bride shall overcome. Hallelujah. ஆண்டவர் இன்றைக்கு பிரைட் மனவாட்டியை வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், இவள் வந்து உனக்கு கீழ்ப்படிய மாட்டா, இவள் வந்து என்றால் என் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாள். Hallelujah. எல்லாத்தையும் ஜெயிப்பாள். Hallelujah. மிடில் தோல்வி அடைய மாட்டா, இவள் ஜெயிப்பாள். Hallelujah. சாத்தானுக்கு ஆண்டவர் நம்மளை ப்ரூவ் பண்ணா, இவங்க வஞ்சிக்கப்பட மாட்டார்கள், இவங்க காம்ப்ரமைசிங் ஆக மாட்டாங்க, உலகத்தோடும் சாபன உபதேசங்களோடும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. என்னுடைய வார்த்தைக்காக என்ன சூழ்நிலை வந்தாலும் இவங்க நிப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சாத்தாண்ட ப்ரூவ் பண்ணுகிறார். லூசிங் எவ்ரி திங், காட் அலவ் சாத்தன் டு டு திஸ் ஜஸ்ட் டு ப்ரூவ் டு ஹிம். அதுக்கு ஒரு டெரிபிள் ஃபிளா ப்ராசஸ் வந்தது, பயங்கரமான காரியங்கள் வந்தது. லூசிங் எவ்ரி திங், எல்லாத்தையும் இழந்து போனான். Just put yourself in the situation. உங்களை இந்த சூழல யோபின் சூழல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு வர்ற சோதனை எல்லாம் யோபை விட ரொம்ப குறைவு தான். யோபுக்கு தான் அதிகமாக வந்தது. அதனால இந்த மனுஷனை பார்க்கும், இந்த மனுஷன் வந்து தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நீதிமானா இருந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கத்தரை தூசிக்கவில்லை. அப்பொழுது சாத்தான் மறுபடியும் வருகிறார், நீ வந்து என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்த பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்ட, ஆனாலும் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுநாமன் சோத்திரன்னு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ஒரு மனுஷன் வந்து உடம்புல ஆரோக்கியம் இருந்தா அவன் எப்படி வேணாலும் நிப்பான், அவன் வந்து உறுதியா இருப்பான். உடம்புல வியாதி வந்துச்சுன்னா அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும். அவனுடைய தோல்லையும் அவனுடைய சதையிலையும் அவனுடைய எலும்பையும் நீ தொட்டீர் என்றால் அதுல வியாதி வந்தா, கண்டிப்பா வியாதி வந்தா உன்னை தூசிப்பான். இல்ல தூசிக்க மாட்டான், அவனுடைய ஜீவன் மேல அவனுக்கு ஆதிக்கம் இல்லை, ஆனா அவனுடைய சரீரத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது அதை விட சிவியரா வந்து சோதனை பெறுது. ரூபா போனோட பரவாயில்லையே, உடம்புல வந்து வியாதி வந்தால கஷ்டம், பணம் இல்லாட்டோட பரவாயில்ல, ஆரோக்கியம் தானே முக்கியம். அதனால இவனுக்கு பருக்கை கட்டிகள் ஏற்பட்டு சீல் வடிஞ்சு கொண்டிருக்குது. உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வர கட்டி கட்டியா இருக்கு. ரொம்ப வருஷம் அப்படி இருந்தது, குப்பை மேட்டில் உட்கார்ந்து ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த நிலையிலையும் மனைவி வந்து சொல்லுகிற, நீ இன்னும் வந்து பைத்தியக்கார போல இத உத்தமத்தை கத்தர் கத்தர்னு சொல்லிட்டு இருக்கிறாரா? தேவனை தூசித்து ஜீவனை விடும். 9:2-9:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும்.
தேவனை தூசி சாத்தான் வந்து மனைவி மூலமா பேசுறான். சாத்தானுக்கு என்னன்னா, தேவனை தூசிக்க வேண்டும், அவரை முறுமுறுக்க வேண்டும், இதை தூசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். இப்ப மனைவி மூலமா வந்து சாத்தான் பேசுறான், நீ தேவனை தூசிக்கணும். இப்ப சாத்தான் இங்க ஃபெயிலியர் ஆகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்றான், நீ என்ன பைத்தியக்காரி போல, பைத்தியக்காரின்னு சொல்லல, பைத்தியக்காரி போல நீ பேசுறிய, நம்ம கத்தத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா?
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான்.
தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தீமையை தர்றாரா? இல்ல, ஆண்டவர் தீமையை அனுமதிக்கிறார். நல்ல காரியங்கள் தேவனிலிருந்து வருகிறது, தீமையானது சோதனை வருதுன்னா ஆண்டவர் அனுமதிக்காம வருதில்ல, ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. இது வந்து அனுமதிக்கு சித்தம், ஆசீர்வாதம் வந்து தேவனிலிருந்து வந்திருக்கிறது. நம்ம அதை பற்றல, இதையும் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நம்ம அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும்ல. அந்த மாதிரி சொன்ன உடனே இத சாத்தான் அதை கேட்கும் பொழுது ஃபெயிலியர் ஆயிட்டான். நம்ம அவனை தூசிக்க வச்சிடலான்னு பார்த்தோமே, முடியலையே. ஆண்டவர் யோபு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார், இன்னைக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார், கர்த்தர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார், என் மேல நம்பிக்கை. நம்பிக்கைக்கு மாத்திரமா நடக்கும், நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, தேவனை நம்ம தூசிக்க கூடாது. God is sovereign.
Amen.
You have no right to question God. No right to criticize God. ஆண்டவரை கிரிட்டிசைஸ் பண்ணவும் முறுமுறுக்கவும் நமக்கு உரிமை இல்லை. God is sovereign. அவர் என்ன செய்யறாரு நமக்கு சில நேரங்களில் புரியாம இருக்கலாம், அதுக்காக அவரை நம்ம தூசிக்க கூடாது. யோபு நமக்கு அங்க ஒரு உதாரணமா இருக்கிறார். ஒரு ஆள் என்ன சொல்லிட்டால் அவன் வந்து ஆண்டவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைத்தது, அதே சமயத்தில் ஆண்டவர் அவனுக்கு ரிவார்டும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது மூணு நண்பர்கள் வருகிறாங்க அடுத்த கட்டமாக. அந்த இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மூணு நண்பர்கள் வருகிறாங்க. எலிபாஸ், பில்தாத், சோபா. மூணு பேருமே பேட் ஃப்ரெண்ட்ஸா அவிசுவாசியா? இல்ல, பேட் ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப் சீரழிச்சிருவான். அவிசுவாசி வந்து உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு இருக்காது. அவிசுவாசியிட்ட பிரசன்ஸ் வச்சா தேவனுடைய பிரசனத்தில் வாழ முடியும். உங்களுக்கு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். ஒரு காரியத்துக்கு ஒருத்தரை பிரயோஜனப்படுத்த வேண்டியதுதான். அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம நேரத்தையும் காலத்தையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல உயிரை வச்சோம்னா நம்ம தேவனுடைய பிரசனத்தில் வாழ முடியாது. நம்ம தேவனுடைய பிரசனத்தில் வாழணும்னா தேவனுடைய வார்த்தையோடும் அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வச்சாதான் தேவனுடைய. இப்ப நீங்க தேவனுடைய பிரசனத்தில் வந்திருக்கு. அவிசுவாசிகிட்ட போய் நம்ம பேசினா போச்சு, நம்ம தேவனுடைய பிரசனத்தை இழந்து போகணும். இக்க போத்தா நம்முடைய வாழ்க்கை இக்க போத்தா இருக்கும், இருள் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது. தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்லா சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அதனால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரன் குமாரிகளமாய் இருப்பீர்கள் என்று சர்வவலமில் கர்த்த சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்திலும் ஆவிலும் காணப்படும் அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தக்கணும். ரெண்டு கொஞ்சம் ஆறாவது அதிகாரம் 14 ஏழாவது அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அங்க எவ்வளவு நம்ம ஒன்று செப்பரேட்டட் பீப்புள், வி ஆர் செப்பரேட்டட் பீப்புள். அதனால நம்ம தனியா இருக்கணும் இல்ல, நம்ம கூட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்முடைய பிராண சிநேகிதர் இயேசு கிறிஸ்து. நானும் இயேசு கிறிஸ்துவும் 40 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்டா இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார்? அவரை விட நல்ல நண்பர் யாரும் கிடையாது. நண்பனால ஒன்னும் செய்ய முடியாது. அவனே தரத்திரம் பிடிச்சு போய் இருப்பான், அவனே சீர்கட்டவனா இருப்பான். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய முடியும். முழங்கால் போட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணா, அவர் கூட கொஞ்சம் போய் பேசினா, ஐக்கியம் வச்சா எவ்வளவு வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதனால பாருங்க, நம்ம இந்த உலகத்தை வாழும் பொழுது இந்த கடைசி நேரத்தில் இந்த நம்ம வந்து செப்பரேட்டட் பீப்புள். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து விட்டு அவர் வெளியே அழைத்தார். ஏனென்றால் அவங்க கூட அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக. எகிப்துல இருந்தா நீங்க உங்களோட நான் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நீங்க எகிப்துல இருந்தா நீங்க என்ன அணுக முடியாது, அங்க பலி செலுத்த முடியாது. ஆனால உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து உங்க கூட நான் பச்சமா பேசணும், உங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அளவாளாவி நான் பேசணும். அதனால நீங்க அந்த எகிப்தை விட்டு அந்த அவிசுவாசிகளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னேன். அதே போல மனவாட்டி சுலமித்தியால சோலமன் வெளியே அழைக்கிறான், நீ வா, உங்க தாய் வீட்டை விட்டு வெளியே வா, நம்ம மலைக்கு போலாம், நம்ம வனாந்தரத்துக்கு போலாம், அங்க போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே போல ஆண்டவர் நம்முடைய சோல அழைக்கிற, நீ வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேசு, நீ என்னுடைய மனவாட்டியே என்று நீ ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நம்ம அந்த நேசத்தை பெறலன்னா என்ன பிரயோஜனம்? மனுஷனுடைய தயவு நமக்கு தேவையா? அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆண்டவரை தேடினா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். தேவை கிருபை நமக்கு கிடைச்சா மனுஷ தயவு ஆட்டோமேட்டிக்கா வரும். யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க, நம்மள அறியாத ஒருத்தர் கூட நமக்கு உதவி செய்வாங்க. இதுதான் என் வாழ்க்கையில நான் பார்த்து. மனுஷனை நம்பி போனா அவன் நம்மளை கைவிட்டுட்டு போயிருவான். கர்த்தரை நம்பி வந்தா நமக்கு ஒருத்தருக்கு பதிலாக 4 பேர் வந்து உதவி செய்வாங்க. ஆண்டவர் அதுக்கு அற்புதமான வழியை திறப்பார். இவ்விதமான ஒரு நம்பிக்கை இவனுடைய பில்தாத், சோபார், அந்த நாகமாத்தியன் ஆகிய அந்த நாகமாத்தியவனும் வர்றாங்க. மூணு பேரும் வந்து, மூணு பேரும் பிலீவர் தான். ஆனாலும் அந்த பிலீவர் பேசின பேச்சும் சரியில்லை. அந்த பிலீவர் என்ன செய்யறாங்கன்னா, இது ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர், அவரை தேடுனா ஆசீர்வாதத்தை தருவாரு. நம்ம அவருக்கு விரோதமா ஏதாவது அந்தரங்கமான பாவம் இருந்தால் அவர் நம்ம தண்டிப்பாரு. ஆனாலும் அவன்கிட்ட ஏதோ அந்தரங்கமான பாவம் இருக்கிறது. கர்த்தர் வந்து நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனை தண்டிக்கிறார். உங்களதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது. அந்த தியரியில் அவங்க பேசுறாங்க. They just need someone to sit there and listen to them. இதை யோபுக்கு யாராவது ஒருத்தர் பேசணும்னு ஆசை. ஆனா நான் நண்பர்கள் பேசும் பொழுது அவங்க அதிதமாக சொல்லுகிறார்கள், அது அவனுக்கு ஆறுதலை தரவில்லை. இதனால அவன் நண்பர்கிட்ட பேசினான், 3 ரவுண்ட் ஸ்டாக்கிங் நடக்குது. ஏன் இந்த மாதிரி சோதனை வந்துச்சு. அதெல்லாம் மூணு, ஒருத்தவன் ஒரு நண்பன் பேசுறான், அதுக்கு பிறகு யோபு ஆன்சர் கொடுக்கறான், அதுக்கு பிறகு அடுத்தவன் பேசுறான் ஆன்சர் கொடுக்கறான், அதுக்கு பிறகு மூணாவது ஆள் பேசுறான் ஆன்சர் கொடுக்கறான். இப்படி 3 rounds டாக்கிங் நடக்குது. இடையில வேற யோபு வேற ஆண்டவர்கிட்ட நேரா பேசுறான், நண்பர்கிட்ட பேசுறான், பிறகு ஆண்டவர்கிட்ட பேசுறான். இதுதான் நீங்க வந்து 2 அதிகாரத்திலிருந்து அங்க 38 அதிகாரத்துக்கு வந்து அங்க ரோல் ஓடிட்டே இருக்கு. ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த சோதனை வந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரா, பரலோகத்துல அந்த சீன் ஓபன் ஆச்சு. அவன் வந்து சாத்தான் வந்து கேட்டான், நான் வந்து உன்னை ப்ரூவ் பண்றதுக்காக நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் நான் அலோ பண்ணான்னு சொன்னாரா? சொல்லல. அவனுக்கு அது தெரியுமா? தெரியாது. இங்க இவங்க இருந்து பேசிட்டு கிடக்குறாங்க, அவனுங்க இருந்து புலம்பிட்டு இருக்க, அவன் கத்தத்தையும் பேசுறான், ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசுறான். முடிவு வந்துச்சா? வரல. அதே போல நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு? அன்றவரை நான் உங்க பிரியமா ஜீவிக்கிறேன், நான் உன்னை தேடுறேன், வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, எனக்கு ஏன் இதை நீர் அலோவ் பண்ணி? நமக்கு ஒன்றும் தெரியாது. பலவத்துல சீன் ஓபன் ஆயிருக்கு, அங்க சீன் ஓபன் ஆகுது நமக்கு தெரியாது. அந்த ரலானில் என்ன நடக்குங்கிறது இந்த ரலானில் இருக்கவனுக்கு தெரியாது. பல்லவத்துல ஒண்ணு அங்க நடக்கலன்னா அங்க சொல்லப்படவில்லை என்றால் இங்க நடக்காது. அதனால அறிஞர்கள் என்ன சொன்னா, இப்படி குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இது அவன் வந்து சில நேரத்தில் தன்னை செல்ஃப் ரெஜிஸ்டன்ஸ் காண்பிக்கிறான், தன்னை ஒரு நீதிமானாக காண்பிக்கிறான். இவ்விதமாக கான்வர்சேஷன் நடந்து கொண்டிருக்குது. இந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் எனக்கும் சாத்தானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்தது, அதாவது தான் இப்படி இந்த நிலைமை வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் அவனுக்கு சொல்லவும் செய்யல. இப்போது கர்த்தர் வந்து, ஆண்டவரே என் கூட பேசணும், ஆண்டவரே நீர் எனக்கு ஏன் இதை வந்தது என்று சொல்ல வேண்டும் என்று அவன் வந்து அந்த போராட்டத்தின் நேரத்திலே அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வர்றார். லைஃப் ஒரு மிஸ்டரியா இருந்தது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில தரிசனம் வருது? என் லைஃப் வந்து ஒரு வினோதமா இருக்கிறது, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் ரொம்ப வினோதமாய் இருக்கிறது. இது அவனுடைய குடும்பத்தில் நிறைய பேர் மறித்து போனார்கள். அவருடைய மனைவியும் அவங்க ஹோப்பும் மறித்து போனார்கள், குழந்தையும் மறித்து போச்சு, அவருடைய தாத்தனார் மறித்து போனார், மற்ற சகோதரர்கள் மறித்து போனார்கள். லைஃப்ல பண வசதியே இல்லை. அதனால விதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே விதமான ஒரு இதுக்கு? யாரும் அவரை சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாங்க, பிரசங்கம் பண்ணா இவரு அவரை வந்து ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. என் லைஃப் வந்து இப்படி வந்து ஒரு வித்தியாசமா இருக்க, குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து குகையில போய் ஜெபமண போனார். மே 7 தேதி 1946 கத்தருடைய தூதனான அவர் வந்து இறங்கி வந்து அவர் லைஃப் அவருடைய லைஃப்ல இருக்கிற அந்த குழப்பத்தை எடுத்து போட்டார். அதே போல உங்க லைஃப்ல உங்களை ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துல கொண்டு வந்த, உங்களை குறித்து என்ன பர்பஸ் இருக்கிறது என்பதை நீங்க உங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தினா தைரியமா வாழலாம். என் வாழ்க்கை இப்படிதான், நீங்க வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் இப்படிதான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார், நான் இதுல உத்தமமா இருக்க வேண்டும். நீங்க வேணா என்ன வேணாலும் டாக் பண்ணுங்க, அது என்னை ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு பிறகு பத்தி யார் என்ன டாக் பண்ணாலும் அவருக்கு அஃபெக்ட் ஆகல, அவரு அவருடைய வேலையை ஒழுங்கா செய்தார். ஏனென்றால் கத்தரை வந்து வெளிப்படுத்தி விட்டார். அதே போல யோபு வந்து ஜெபிக்கும் பொழுது இதை கர்த்தர் தான் எனக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டும், அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி பெறுகிறார். 38 வசனம்.
அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக,
இத கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவானார். வேல்விந்து ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து பேசினார். குடிக்க நினைக்கும் பொழுது இதான் என்ன செய்தார்கள் சொல்கிறார், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி வென் யூ பிகம் ஓல்டர், வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி. அவனுடைய ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்ணுறா என்றால் சிகரெட்டு பத்த வைக்கிறார். இவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் வந்து அவர் வேண்டாங்கிறாரு. அப்ப நீ ஒரு சிசி, நீ ஒரு பெண் என்று சொல்லி பரியாசம் செய்யும் பொழுது, சரி நான் ஆண்டுதான் சொல்லி அவர் ஸ்மோக்கிங் பண்ண நினைக்கும் பொழுது உடனே அந்த வேல் விந்து வருது, அந்த புயல் காத்து வருகிறது. டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி. நீ பெரியவனாகும் பொழுது ஊழியர், நீ ஸ்மோக் பண்ணாத உன்னை தீட்டுப்படுத்தாதே. ஒரு கிறிஸ்தவன் வந்து மெசேஜில் இருக்கிறேன், ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது என பிரதர் பிரனான் சொல்லி இருக்கிறார். எந்த தீய பழக்கமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது. அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அன்னைக்கு அதை சொன்னார்னா இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. நீ வந்து ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீ இதை மாதம் உன்னை தீட்டுப்படுத்தாதே. அதே போல வேல் விண்டில் பெருங்காற்றில தான் வர்றார். நெருங்காற்றிலே வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவங்கிட்ட வந்து இதே போல சாத்தான் வந்து என்கிட்ட கேட்டா, நான் வந்து உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்தனால்தான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, நீ பாரு உத்தமத்தில் இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் வந்து சொன்னாரா? இல்ல. God is sovereign. Hallelujah. அவர் எப்படி வேணாலும் ஆன்சர் கொடுப்பார் நமக்கு தெரியாது. அவர் வந்து டைரக்டா வந்து உள்ளத சொன்னாரா? இல்ல. அவனுக்கு ரொம்ப சிம்பிளைஸ் பண்ணி சொன்னாரா? இல்ல. அவனை வந்து ஒரு டூர்ல கொண்டு போறாரு ஆண்டவர். அவனை ஒரு டூர் கொண்டு போறாரு. டூருக்கு கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு என்றால், he takes job on a tour of the universe. உலகம் எல்லாத்தையும் அவர் காமிக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால காமிக்கிறார். முதல்ல அதைத்தான் காமிக்கிறார் 38 இந்த உலகத்தை நான் அசிபாரப்படுத்தும் பொழுது தேவபுத்திரர்கள் கண்டித்து பாடினார்களே, அப்பொழுது நீ எங்க இருந்தா யோபு? நீ உன் அறைய கட்டிக்கொள். நீ உனக்கு உனக்கு நீ உன்னால சொல்ல ஆன்சர் சொல்ல முடிஞ்சால் நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்ன நடந்தது, அவன் அங்க ஆவியில கொண்டு போய் காமிக்கிறார். அதன் பின்பு அவர் என்ன காமிக்கிறார் என்றால், இந்த சமுத்திரத்தை காமிக்கிறார். சமுத்திரத்துக்கு பாரு, நான் ஒரு எல்லை உண்டாக்கிறேன், கரை கிடையாது. ஆனாலும் இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னா அது அங்க நிக்குதே. யார் அதுக்கு எல்லையை கொண்டுதா? ஏதோ உலகத்தில் இருக்கிற அந்த ஆடு மாடுகள், காடுல வாழ்கிற மிருகங்கள்லாம் பாரு, இதெல்லாம் யார் உண்டாக்கினா? அவன காடு மேடு மலை எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறார். பாரு, இதெல்லாம் நான் உண்டாக்கினேன். இது அதெல்லாம் நட்சத்திரங்களை அருமீன்களின் நட்சத்திரத்தை இதாங்க, இதெல்லாத்தையும் நான் உண்டாக்கினேன்னு சொல்லுற 39 இது அவர் வந்து எல்லா பறவைகளை பற்றி சொல்லுகிறார். 40 அங்க லிபியா தானை குறித்து சொல்லுகிறார். 41 லிபியா தான், 40 பிகமோத், அந்த மிருகெல்லாம் ஒருவேளை அழிஞ்சிருக்கும். டைனாசாருங்கிறாங்க, அதை நமக்கு என்னன்னு புரியல. அதனால பிகமத்தை பாரு, அதை எப்படி பலமா உண்டாக்கிறார். லிபியா தானே பாரு, நான் எப்படி உண்டாக்கிறேன். இதான் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. கேளுக்கு ஆன்சர் சொன்னாரா? காட் இஸ் சாவரின். ஹல்லேலூயா. சிலட்ல நமக்கு அவர் ஆன்சர் சொல்ல மாட்டார், அவர் வேற ஒண்ண காமிப்பார். இந்த சிரிசிப்பெல்லாம் காமிக்கிறார். இப்படி 3 அவங்க கூட பேசுறது நீங்க பைபிள வாசிங்க, 38, 39, 40, 41 வாசிக்கும் பொழுது இந்த 4 யோபு கூட இயேசு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசி அவனுடைய க்வெஸ்சனுக்கு அங்க ஆன்சர் சொல்லல, அவனுடைய பிரச்சனைக்கு ஆன்சர் சொல்லாதபடி அவனை ஒரு டூர்ல கொண்டு போய், ஆவியில கொண்டு போய், உலக மனைத்தி நான் எப்படி உண்டாக்கினேன், இந்த யூனிவர்ஸ் நான் எப்படி உண்டாக்கினேன், நான் எவ்வளவு மகத்தானவர் அப்படிங்கறத தான் காமிக்கிறார. ஒழிய அவனுடைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லவில்லை. அதன் மீது நம்ம 42 வாசிக்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன சொல்ல, அந்த யோபுக்காக வந்து மன சிநேகர்களுக்காக ஜெபிக்க முடியாது சொல்லுகிறார். அவன் பலி செலுத்தி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய முகத்தை பார்க்கிறார். கர்த்தர் அவனை வந்து இரட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார். 10 வாசிக்கலாம்.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
இவன் முன்னிருந்த எல்லாத்தையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாய் தந்தார். எல்லாத்தையும் வைப் அவுட், முற்றிலும் அவர் எடுத்து விட்டார். ஹி லாஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான். ஹி லாஸ் ஹிஸ் ஹெல்த், ஹி லாஸ் ஹிஸ் ஆனர், அவனுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு. இவ்விதமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது தன் சிநேகளுக்காக ஜெபிக்கும் பொழுது எல்லாமே ரெட்டிப்பாக வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆடு மாடுகள் வந்தது, ஒட்டகங்கள் வந்தது, இவ எருதுகள் வந்தது, அவனுக்கு 10 பிறந்தாங்க. ஹல்லேலூயா. எனிமால் கெஸ்ஸி ஆல் கிரேனாப்பு, 3 அவங்கள போல அழகு யாருமே இல்லையா. அழகான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அழகான பெண் பிள்ளைகள், 3 கொடுத்தார். 15 வாசிக்கலாம்.
தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை.
அழகான பிள்ளைகள், அந்த 3 ரொம்ப அழகா இருக்குது. தேசத்திலேயே அவங்கள போல அழகான பெண்கள் காணல. எப்படி பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையுமே அதை விட நல்லா ரெட்டிப்பா கொடுத்தது மாத்திரம்ல, அதை விட பெஸ்டா கொடுத்துட்டார். அந்த பிள்ளைகளை காட்டிலும் நல்ல பிள்ளைகளை கொடுத்துட்டார், அழகான பிள்ளைகளை கொடுத்து விட்டார். இதை எல்லாத்தையும் அவனுடைய பெண் பிள்ளைகளுக்கு அவன் சுதந்திரத்தை கொடுத்தான்னு போடு. அதுக்கு பிறகு 140 வேற உயிரோடு இருந்திருக்கான். ஆயுஷ் 4 கூட்டிட்டு கொடுத்தார். எல்லாமே அதிகமா கொடுத்துட்டார். அவன்கிட்ட போயிட்டு, யோகிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, நான் டெஸ்ட் வச்சேன் சாத்தானுக்கு, உன்னை வச்சு டெஸ்ட் வச்சேன், நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, நீ என்ன தூசிக்கல, அதனால உனக்கு நான் ரெட்டிப்பா தந்துட்டேன்னு சொன்னாரா? இல்ல. சோ அதையும் சொல்லல, அதுவும் அவனுக்கு புரியல. கர்த்தர் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு, பத்து பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, அதிக ஆஸ்திகளை கொடுத்தாரு, எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டாரு. அதுக்கும் சோத்திரம். இப்ப எல்லாத்தையும் ரெட்டிப்பா தந்துட்டாரு. அதுவும் அவனுக்கு என்னன்னே தெரியாது. உண்ட நான் இது நான் நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா அதனால தான் உனக்கு தந்தேன் அதையும் சொல்லல. God is sovereign. தேவன் வந்து சுவாதீன் கோடா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சிஷிகத்தார் மகா பெரியவர். அவரை கொஸ்டின் பண்ணுவதற்கு நமக்கு அங்கு அதிகாரம் கிடையாது. அவரை கேள்வி கேட்கறதுக்கு, அவர்களோடு எதிர்த்து நின்று போராடுவதற்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது? மஞ்சங்காப்பா நீர் என்ன எதிர்த்து நிக்கிறதுக்கு உமக்கு என்ன ரைட் இருக்கு? எல்லாருமே கேள்வி அதுதான். யாருக்குமே உரிமை இல்லை, யாருக்கும் அருகதை இல்லை. எப்படி பாருங்க, மனுஷன் எவ்வளவு மிருகமா மாறி இருக்கிறான். ஆண்டவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் நம்மளை விட பெரியவர். இஸ் அ ஜஸ்ட் God. ஹல்லேலூயா. பல்லவத்துல சீன் ஓபன் ஆச்சு, இங்க நடந்துச்சு, பிற எல்லாம் ரெட்டிப்பா வந்துச்சு. ஒண்ணுமே அவனுக்கு புரியல, அவனுக்கு எதுக்கு ஆன்சர் கொடுக்கல. ஆனா அவன் என்ன செய்யறதுன்னா, அவன் கர்த்தரை நேசித்தான். ஹல்லேலூயா. நீர் என்னை கொண்டு போட்டாலும் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:10.
அவரே அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம்.
அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கான்பிடன்ஸ் இன் God. Lord, I love you. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். யூ கேவ் டு மீ, நீர் எனக்கு கொடுத்தீர். யூ டுக் அவே, நீர் அதை எடுத்துக்கொண்டீர். யூ கேவ் அகைன், நீர் மறுபடியும் எனக்கு அதை தந்தீர். ஐ நெவர் நோ இதெல்லாம் வந்துச்சு எனக்கு ஒன்னும் தெரியல. But yet I believe in you. நானும் விசுவாசிக்கிறேன். Hallelujah. I have confidence in you. நானும் அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். Amen. I trust you. I rely upon you. Hallelujah. I believe you. You help me. இதுதான் அவனுடையது. ஆண்டவரே நான் உம்மை நம்பி ஜீவிக்கிறேன், உம்மை நான் ட்ரஸ்ட் பண்ணுகிறேன், உன் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நடக்காது உங்களுக்கு தெரியும். நீர் எனக்கு ஒரு வழியை உண்டு படி, நான் ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது அது வீணாக போகாது. அதுதான் அவன் அறிக்கை வழிய. ஆண்டவர் அவருக்கு எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்எக்ஸ்பிளைன். இதோ ஒண்ணுமே அவனுக்கு அவனுக்கு வந்து இதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே போல நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஃபேமிலியில் என்ன நடக்குது, குழம்ப வேண்டியது இல்ல. ட்ரஸ்ட் இன் God, பிலீவ் இன் God, ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் God.
ஆமென்.
எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதை மட்டும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எத்தனை நம்ம விசுவாசிக்கிறோம். Have confidence in God. 68,680,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கொல்லுச்சு. ஏன் அந்த தேத்தியர சபையில கொல்லப்பட்டார்கள்? ஏன் ஆண்டவர் அவங்களை அப்படி சாக கொடுத்தா? நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. மித்தாவது மண்ணுக்குள்ள போக வேண்டும். அதுக்காக ஆண்டவர் அப்படி செய்யணுமா? ஏன் தீர்க்க தரிசி ஆண்டவர் வந்து அவிதமான ஒரு மரணத்தினால எடுத்துக்கொண்டார், திடீரென்று ஒரு மரணத்தினால எடுத்துக்கொண்டார். உலகம் இன்னைக்கு கொஸ்டின் பண்ண, நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு யார்? யவான்சானகனுக்கு வந்து ஆக்சிடென்டா தான் இருந்து திடீரென்று மரணம் வந்தது. இதோ அதே போல அவருக்கும் அந்தவர் அனுமதித்திருக்கிறார். நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமா? கொஸ்டின் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம நேசிக்கிற மனைவியாளர் எடுத்துக்கொள்ளலாம், கணவரை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்குடைய ஆசையை எடுத்துக்கொள்ளலாம். அதனால கொஸ்டின் பண்ண முடியுமா? கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா நம்ம அவரை ட்ரஸ்ட் பண்ணும்பொழுது அவர் மேல கான்பிடன்ஸ் வச்ச எல்லாத்தையும் அவர் ரெட்டிப்பா தருவார். இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நம்முடைய நம்பிக்கை மீன் போகாது. எத்தனை விசுவாசம்? அதுதான் அவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றுவார்.
ஆமென்.
சயின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும். இதனால்தான் கேரளாவில் மழை பெஞ்சு, இதனால்தான் வறட்சி வந்தது, இதனால்தான் டெங்கு காய்ச்சல் வருது. சயின்ஸ் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும். இது ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு அதை வந்து இதை நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ளும்படியாக சொல்ல மாட்டார். ஆனா நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்ம அவரை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது அது வீணாக போகாது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? நமக்கு என்ன பியூச்சர்ல நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நம்ம நல்ல காரியத்தை எதிர்பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் God. ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த லோகாரி பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவர் வழியை உண்டு பண்ணுவார் என்று விசுவாசிப்போம். நெகட்டிவா நம்ம திங்க் பண்ணாதபடி நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே அதுக்கு ஒரு முடிவு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உலகம் வந்து அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லாத ஒரு உலகம். நம்முடைய சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்து வந்திருக்கிறோம். உங்க ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே உருவாக்கியிருக்கிறார். உங்க பாடி ஸ்ட்ரக்சர் இப்படியுமா இருக்கணும்னு சொல்லி அது ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் தான், கர்த்தர் தான். அதனால என்னுடைய ஸ்ட்ரக்சர் விதமா இருக்க வேண்டும், இதே குடும்பத்தில் எத்தனாவது ஆளு முதல்ல பறக்கணுமா, ரெண்டாவது பறக்கணுமா, கடைசியா பறக்கணுமா? அதுவும் ஆண்டவர் தான். எல்லாமே கர்த்தர் தான் அசைஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அதை க்வெஸ்சன் பண்ண முடியாது. God is sovereign. You can't question God. Hallelujah.
Amen.
இது அவர் மேல ஃபெய்த் வைக்க வேண்டும், அவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேண்டும், அவர் மேல கான்பிடன்ஸ் வச்ச எல்லாமே ஆண்டவர் முடிவில் ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். யோபு லைஃப் அவிதமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவர் வந்து நம்மளை உருவாக்கும் பொழுது பால் போல நீர் என்னை வார்த்து தயிரை போல உரைய பண்ணீர், என்னுடைய மாம்சமும் எனக்கு தோலையும் நரம்பையும் தந்து எனக்கு இவ்விதமான ஒரு தயவும் நீ தந்தீர். இதெல்லாம் எனக்கு விசித்திரமாய் இருக்கிறது, வினோதமாய் இருக்கிறது, என்னை உருவாக்கினது விசேதமாய் இருக்கிறது. யோபு சொல்லுகிறான். யோபு 10:10 வாசிக்கலாம்.
நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது.
உங்களுடைய பராமரிப்பு தான், அவருடைய ப்ராவிடன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய ப்ராவிடன்ஸ் தான். நமக்கு ஆண்டவர் உன்னாக உடுக்க வசந்தான் பராமரித்து வர்றாருன்னா அது ப்ராவிடன்ஸ். உங்களுடைய பராமரிப்பு என்னை காப்பாற்றினது. நீர் என்னை பால் போல வார்த்து தயிரை போல உரைய பண்ணி எனக்கு மாம்சத்தையும் தோலையும் நீர் வச்சு எனக்கு நீர் எவ்வளவு கிருபை தந்திருக்கிறீர் என்று சொல்லுவோம். அதே போல தான் உங்கள் எல்லாரையும் என்னையும் அப்படிதான் உருவாக்கிறேன். அதுக்காக நமக்கு அவருக்கு சோத்திரம் செலுத்துங்கள். அவருடைய பராமரிப்பு நமக்கு இருக்கு, அவருடைய ப்ராவிடன்ஸ் நமக்கு இருக்கிறது.
ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்ணிருக்கிறார். எவ்ரி பிராமிஸ் இன் தி புக் இஸ் யுவர்ஸ். எல்லா விதமான பிராமிஸும் உங்களுக்கு சொந்தமானது. தாவீது கோலியாத்தை ஜெயித்தான் என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆமென். அந்த கோலியாத்துக்குள்ள தன் தாவீதுக்குள்ள இருந்து கோலியாத்தை ஜெயித்த அதே தேவன், வேற யாரும் கிடையாது, அதே தேவன் நீங்க உங்களுக்குள்ள இருக்கு.
ஹல்லேலூயா. ஆமென்.
கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு கோலியாத்து வந்தா நீங்க அவனை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? ஏன்னா அதே கர்த்தர் தான், சேம் காட் டுவெல் இன் இஸ் யூ. இது உங்களுக்கு கிறிஸ்து வந்து உங்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து இன் யூ இஸ் தி ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையா அதே கர்த்தர் இருக்கிறார். அப்ப நம்ம ஏன் கோலியாத்தை பார்த்து பயப்படணும்? எவ்வளவு பெரிய கோலியாத்து வந்தானே, அதே கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஜெயம் உண்டு. சாத்தானே நான் முடியல ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சேம் காட் நமக்குள்ள இருக்கிறார். நான் நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று அந்த யோபு சொன்னார். அதே போலதான் 1 Peter 1:7 வாசிக்கிறோம். இது அழிந்து போகிற பொன்னானது அக்னியினால சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவனுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அது பொன்னை போல விலையேறப்பட்டது. அது நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வரும். இதை யோபுக்கு எல்லாமே அது கொண்டு வந்தது. அதே போல நமக்கு அந்த தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கின்ஸ்மேன் ரெடிமேர் என்ற செய்தியில பிரதப்பேனா சொல்லுகிறார், நம்ம இன்னைக்கு சாத்தான் சேதனில் வாழ்கிறோம், சாத்தானின் ஏதனில் இருக்கிறோம். In the, you live in the midst of Satan, Satan. ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு பிக்சரை நம்ம உருவாக்குறார். கரடு முரடான கல்லை எடுத்து செதுக்கி செதுக்கி ஒரு உருவத்தை, ஒரு சிலையை உண்டு பண்ணது போல நம்மகிட்ட இருக்க தேவையில்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் செதுக்கி செதுக்கி வார்த்தையினாலே செதுக்கி நம்மளை தேவனுடைய குமார்த்திகளுமாய் உருவாக்குறார். அதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது. This is not God's kingdom. இது பரல, இது வந்து தேவனுடைய ராஜ்யம் அல்ல, இது வந்து சாத்தான் சேடன். ஆனா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
நாம இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். ஆண்டவர் பாபிலோனை விட்டு வெளியே வர சொல்லி இருக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ணி இருக்கிறார். செப்பரேஷன் டஸ் நாட் இம்ப்ளை இசோலேஷன். நீங்க வந்து உலகத்தை விட்டு தெரிஞ்சு வந்ததுனால தனியா சன்னியாசியா மாறிட்டீங்களா? இல்ல, நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளைகள் உங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உலகம் எங்களுக்கு மனவாட்டிக்கு ஆண்டவர் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒன் ஃபைத், ஒன் நமக்கு, ஒன் ஹோப் நமக்கு தந்திருக்கிறார், ஒன் மெசேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நம்மை வந்து இவ்விதமாக வழி நடத்துகிறார். அதனால கான்பிடன்ஸ் இன் காட். யோபு தேவனிடத்தில் விசுவாசம் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் என்ன செய்வார்னா யோபு மேல நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அது வந்து பிளஸ்ஸிங், கனத்தையும் புகழ்ச்சியும் கொண்டு வந்தது. அது கர்த்தருக்கு கனத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தது. யோபு லைஃப் வந்து தேவனை மகிமைப்படுத்தினது. ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்லும் பொழுது எண்ணாகமம் 13:1-3 வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்.
அந்த 13 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பும் பொழுது ரொம்ப அருமையாக எழுதியிருக்கு. எத்தனை முறை நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம், ஆனாலும் அது நமக்கு இந்த நேரத்திலையும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த எண்ணாகம 13 அதிகாரத்தில் காதேஸ் பர்னா என்ற இடத்துல வராங்க. பாரான் வனாந்தத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவனா செய்யல, நீ வந்து 12 ஸ்பைஸ் அங்க ஒற்றர்களை அனுப்ப வேண்டும், வேவுகாரில் அனுப்ப வேண்டும், கானாந்தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். அது பட்டணமா இருக்கா அல்லது கிராமமா இருக்கா? அங்க வந்து அந்த பட்டணங்கள் மதில் சூழ்ந்திருக்கிறா மதில் சூழலையா? அந்த நிலம் வந்து செழிப்பா இருக்குதா எப்படி? அங்க ஆறுகள் எப்படி இருக்கு? மலைகள் எப்படி இருக்கு? அங்க தேசத்தின் கனிகள் எவ்விதமா இருக்கு? ஜனங்கள் எவ்விதமா இருக்கு? எல்லாத்தையும் நீங்க பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அதை யுத்தம் பண்ணி நம்ம பிடிக்க போறோம். இப்படி வந்து கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொல்லும்பொழுது மோசே 12 பேரை அனுப்புகிறான். இவங்க போய் அங்க வந்து அதை வேவு பார்க்க போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசம் வந்து உண்மையிலே வந்து அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். அவங்க வாயினாலேயே அவங்க அறிக்கை செய்யறாங்க. ஆண்டவர் அவங்க வாயினாலே அறிக்கை செய்யும்படியா வைக்கிறார். நாங்க சுத்தி பார்த்து வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஒரு தேசம் தான் என்று சொல்லுகிறார். அதனுடைய கனிகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். 27 வாசிக்கலாம்.
அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இது அதனுடைய கனி.
இதான் நாங்க அந்த தேசத்தை பார்த்தோம், நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தீரு, நாங்க பார்க்கல, இது வரைக்கும் தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. இப்போ நாங்க போய் பார்த்தோம். We have seen the land. We have the witness about the land. அந்த லேண்டை குறித்து நாங்க சாட்சி சொல்ல முடியும், நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும், அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். 12 பேர்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பேர என்ன, யோசுவா காலை பெற்றவர் மற்றவங்க சொன்னாங்க, யானாக்கின் புத்திரளை பார்த்தோம், ராஜஸ்தர்கள் ஜெயின்ஸ். We saw giants and they saw the sons of Anak. இதை யானாக்கின் புத்திரளை நாங்கள் பார்த்தோம், அதனால அவங்க வந்து பலசாலிகள், அவங்களோட நம்ம யுத்தம் பண்ண முடியாது என்று அவங்க ஆள ஆரம்பிச்சு விட்டார்கள். எல்லாருமே ஆள ஆரம்பிச்சிட்டார்கள். எதுக்க நம்மால கூடாது? 31-32 வாசிக்கலாம்.
அவனோடு கூட போய் வந்த மனிதரும், நான் போய் இந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசத்தின் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள்.
பாடியில பயங்கரமா இருக்கு, எல்லா ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறாங்க, எல்லா வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, ராட்சசர்களா இருக்கிறார்கள். நம்ம எதிர்க்க நம்மால கூடாது. அவங்ககிட்ட போய் நாங்க நின்னா நாங்க வந்து வெட்டுக்கிளி கிராஸ் கோப்பர் போல இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்.
பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்ககிட்ட பக்கத்துல போனா நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்க பெரிய இருக்க, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியா இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், நல்லா கிராஸ் கோப்பர்ஸா நாங்க இருக்கிறோம். The land has milk and honey. Ala milk and honey irukirathu. They see there is grasshoppers. There is a great size of men. Avangala vandu great size a irukranga. Naanga vandu grasshopper pole vettukiliye pole. We were as grasshoppers in their sight. Avangude paarvaiyil naanga vettukiliya irnom. Engude paarvaiyil naanga vettukiliya than irukkirom. Adanal adu vandu enna na ellaarudaiya confidence. ஜனங்களுடைய கான்பிடன்ஸ் அதை ஷேக் பண்ணிவிட்டது, தகர்த்து போட்டு விட்டது. ஆனா காலேப் என்ன சொல்லுகிறான், நம்ம போய் அதை எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். அந்த 30
காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான்.
நம்ம ஈஸியா அதை ஜெயிச்சுக்கிடலாம். We are more than conquerors.
Amen.
நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்ளலா இருக்கிறோம். Hallelujah.
Amen.
நம்ம ஈஸியா அதை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு காலேப் சொல்லுகிறோம். யோசுவாவும் 13 அதாவது சொல்லுறாங்க, கர்த்தர் நன்மேல பிரியமாயிருந்தார், அந்த தேசத்தை நம்ம கையில கொடுப்பார், அவளை காத்து நிழல் விலகி விட்டது, நீங்க யாரும் பயப்படாண்டாம் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா, இதுதான் ஒரு இந்த ரெண்டு பேருக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. தேவனுடைய வார்த்தையின் மேல கான்பிடன்ஸ் இருக்கு, ஆண்டவருக்கு அவங்க மேல கான்பிடன்ஸ் இருக்கு. மீதி 12 ரெண்டு பேருக்கு தான் கான்பிடன்ஸ் இருந்தது, மீதி 10 பேருக்கு கான்பிடன்ஸ் இல்லை, தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. அதனால முதலாவது நம்முடைய மெமரி, அதன் மீன்பு நம்முடைய இமேஜினேஷன். சாத்தான் எப்படி கிரியேட் செய்வான், உங்களுடைய மெமரியில கிரியேட் செய்வான், அதன் மீன்பு இமேஜினேஷன் வருவான், பிறகு உங்க தோல் மேல வந்து உட்கார்ந்துக்கிடுவான். அதான் சாத்தான் செய்யற வேலை. இப்ப அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஜெயின்ஸ், நாங்க கிராஸ்கோப்பர்ஸ், இதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அது அந்த மெமரியில இருக்கு, அவங்களுடைய நினைவுல இருக்குது. இப்ப என்ன செய்யணும், அவங்களுடைய இமேஜினேஷன்ல வருது. என்ன இமேஜினேஷன், கற்பனை பண்றாங்க, நம்ம அவங்களை ஜெயிக்க முடியாது, அவங்க வந்து ஜெயின்ஸ், நம்ம கிராஸ்கோப்பர்ஸ். அவங்க அந்த காட்சியை அவங்களோட மனசுல பதிஞ்சிட்டு இப்ப அதை வந்து இமேஜின் பண்றாங்க. நம்முடைய ஆவியில ஐந்து புலங்கள் இருக்கு, இமேஜினேஷன், மெமரி, கான்சியன்ஸ், அஃபெக்ஷன், ரீசனிங். இந்த ஐந்து விதமான அந்த புலங்கள் இருக்கிறது. நம்முடைய மெமரி, நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்கள், ஏற்கனவே கேட்ட காரியங்கள் எல்லாம் இங்க இருக்குது. அதை திருப்பி நம்ம அதை இமேஜின் பண்ண படுத்து கிடந்துட்டே யோசிக்கும். படுத்து கிடந்துட்டே யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு வகுப்பு ஒரு தீர்மானத்தில் வரும், நம்மளால முடியாது, எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை, ஜெயிப்பணி எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை, நம்ம வந்து தோல்வி அடையலாமா? இப்ப நான் மினிஸ்ட்ரி பண்ணனா நான் தோல்வி அடையக்கூடாது. நீங்க ஒரு ஜாப் பண்ணீங்கன்னா, பிசினஸ் பண்ணீங்கன்னா தோல்வி அடையக்கூடாது. நீங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைகிற மனசு வந்து பசுத்தாதி இல்லைன்னு அர்த்தம். ஜோஷுவா காலேஜுக்கு அங்க பசுத்தாதி இருந்தது. யோசேப்பு எதை செய்தானோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இதோ தாவீது கூட கத்தர் இருந்தார், எல்லா யுத்தத்திலையும் ஜெயந்தான், ஒரு யுத்தத்திலையும் தோல்வி கிடைக்கல. நாலு ராஜாக்கள் செத்து போயிட்டாங்க, தானியல் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா தானியலுடைய காரியங்கள் ஜெயம். நம்ம வாழ்க்கையில ஏன் தோல்வி வருது? We have no Holy Ghost, we have no confidence in God. ஆண்டவர் ஏகத்திலிருந்து கொண்டிருக்காரு, 40 வருஷம் கொண்டிருக்காரு, இப்ப எச்சில வந்துட்டாங்க, கானான் தேசத்துடைய பார்டர்ல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் சொன்னபடியே அங்க மில்க் அண்ட் ஹனி அங்க இருக்குது. அது ஒரு செழிப்பான ஒரு தேசம் தான். அங்க ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் வச்சு ஒரு லேண்டையும் வச்சிருக்கிறாரு, அப்சகளையும் வச்சிருக்காரு, ரெண்டையும் வச்சிருக்கிறாரு. என்ன பாருங்க, ஆண்டவர் செய்யற காரியத்தை பாருங்க. உங்க முன்னால ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, ப்ராமிஸும் கொடுக்கிறாரு, உங்க முன்னால அப்சகளும் வச்சிருக்காங்க. ப்ராமிஸ் நம்மளா ராஜ்யத்துல போயிடணும், நம்மளா ராஜ்யத்துல போகணும், ஆண்டவர் நம்மளா ஆசீர்வதிக்கணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும், ரைட்டு. உங்களுக்கு ப்ராமிஸ் இருக்குது, ஆனா அப்சகளும் இருக்குதே, அந்த அப்சகளை எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? அப்சகளை ரெண்டும் சேர்த்தான வைக்கிறாரு ஆண்டவரே. எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், கத்தர் தருவார், கத்தர் தருவார், எல்லாமே. அதெல்லாம் பேராசை நமக்கு இருக்கலாம், அதுல உண்மையில விசுவாசம் இருக்கலாம், கத்தருக்கு சோத்திரம். ஆனா அந்த அப்சகள் ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கிறாரு, தடைகளை வச்சிருக்கிறாரு, அதை ஜெயிக்கலன்னா எப்படி பெற முடியும்? அதுல நம்ம தோல்வி அடையலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பணும் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, இது எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயங்குளராயிருக்கிறோம். ஹல்லேலூயா, we are more than conquerors. ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எனக்கு சில நேரத்தில் வந்து அதிக பாடியில வந்து அதிக போராட்டங்கள் ஏற்படும், மனசுல போராட்டம் ஏற்படும், இதோ உள்ளேயும் வெளியும் போராட்டங்கள் ஏற்படும், பாடியும் ஒத்துழைக்காது. ஆனாலும் உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்காம இருக்க போறதில்லை. இன்னொரு வரைக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். எப்படி நானும் என்ன மெசேஜ் கொடுப்பது? ஆண்டவர் அந்த நேரத்தில் கரெக்டா கொண்டு எனக்கு காமிச்சிருவார். இதுதான் கொடுக்கணும். இன்னொரு வரைக்கும் அப்படி உதவி செஞ்சிருக்காரு, இனிமேலும் செய்வார்னு விசுவாசிக்க. நான் வந்து என்னுடைய ஊழியத்தை தோல்வி அடைய பண்றதில்லை. மெசேஜ் நிறைய தொடர்ந்து மெசேஜ் கொடுக்க வேண்டி வரும். சில நேரத்தில் மணிக்கணக்கில் வந்து இதை 20 மணி நேரம், 30 மணி நேரம் கூட ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணக்கு டைம் ஆகும், அப்படி கூட ஆகும். ஆனாலும் நான் தளர்வது இல்லை, இதை கத்தர் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிங்க. கான்பிடன்ஸ் இன் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு தோல்வி அடைய பண்ணோம். வாழ்க்கையில வந்து தோல்வி மனப்பான்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மளால முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது. அதுக்குத்தான் இவ்வளவு வருஷம், 40 வருஷம் வந்தீங்களோ, அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஏசு அவங்க உங்களை சிறந்த சமத்தெல்லாம் தாண்டி உங்களை வந்து வனாந்தரத்தில் ஆண்டு ஏதோ மன்னாவெல்லாம் கொடுத்து எல்லா காடையெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து அதுக்கு தான் கொண்டு வந்தாரா? நீங்க வந்து எங்களால முடியாது, எங்களால முடியாது, நோ கான்பிடன்ஸ் இன் காட், இதுக்கு தான் ஆண்டவர் வழி நடத்தினாரா? அதுதான் ஆண்டவர் நம்மள அவருடைய சிந்தையிலிருந்து கொண்டு வந்து உலகத்துல வச்சு நம்மளுக்கு சாப்பாடு தந்து தண்ணி கிண்ணி எல்லாமே தந்து எல்லாம் தங்குறதுக்கு இடமும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் தந்து நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இல்ல, நம்ம வந்து முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம், ஜெயிச்சு காண்பிக்கணும். எப்படின்னா கான்பிடன்ஸ் இன் காட், தேவன் மேல ஒரு விசுவாசம், அவருடைய ப்ராமிஸ் மேல உள்ள விசுவாசம். அப்சகல் கிரேட் தான், ஆனா பிளஸிங் கிரேட்
தான்.
ஒரு காரியம் கடினமான காரியம்னா நீங்க அதை முடிச்ச பிறகு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும். செஞ்சு முடிச்ச பிறகு சந்தோஷம் அதிகமா இருக்கும். பாசிங் பிரேயர் நமக்கு எப்படி இருக்குது, வயிறு பசி நம்ம சாதிக்க முடியாது. நீங்க பாசிங் பிரேயர் இருந்த பிறகு உங்களுக்கு சந்தோஷம் வரும். நான் பாசிங் பிரேயர் இருந்துட்டேன். நீங்க சாப்பாடு வந்து உங்களுக்கு சோறு வந்து வயிற்றுல போ சோறு நம்ம போடணும், நம்மளால பசியை தாங்க முடியாது. தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, உபாசம் இருக்க முடியவில்லை, தோல்வி அது. ஜெபிக்க முடியல, தோல்வி. பைபிள் படிக்க முடியல, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியல, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தோல்வி. நம்ம தோல்வி இருக்கக்கூடாது, ஜெயிக்கணும். அல்லேலூயா. அது கடினமானது தான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ரக்கட் லைஃப். ஆனாலும் நம்ம வந்து தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் மனைவியை நான் எடுத்துக்கொள்ள பார்க்கும் பொழுது அவன் எப்பவுமே அலர்ச்சா இருப்பான், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான். நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னா கூட நீங்க முதல்ல போய் குளிங்க அப்படிங்க, நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்க மாட்டான். அவன் வந்து அந்த வேலையிலே தான் இருக்கிறது. படுத்து கிடந்த மாதிரி இருப்பா, டக்குன்னு எழுங்கிரு வாழ காணாது. பார்த்தா திடீர்னு மேல மாடியில இருப்பான், அங்க போய் செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பான். அதுல பாருங்க, நான் மேலே பிடிச்ச நாளிருந்து பாக்குறேன், அவன் ஒரு நிமிஷமும் வந்து சோம்பலா இருக்கதே கிடையாது. இவ்வளவு ஏஜ் ஆனா கூட அவன் சுறுசுறுப்பா இருக்கிறா, வீட்டு காரியங்களை எவ்விதமா நடக்குன்னு தான் பாக்குறா. நான் வந்து ஸ்லோவா இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டா செஞ்சிட்டு வருவேன். அதுல வந்து நான் பின்வாங்குவது கிடையாது. நான் விதமான டைப்பா இருக்கிறேன். ஆனா சிலரை பார்க்கும் பொழுது சில பெண் பிள்ளைகளுக்கு வீட்டு காரியத்தை பைபிள் படிக்க இஷ்டம் இருக்காது, அங்க ஜோம் மனுக்கு விருப்பம் இருக்காது, வீட்டு வேலை செய்ய விருப்பம் கிடையாது. எந்த வேலையும் செய்யறது அப்படியே சோம்பலா உட்கார்ந்துகிட்டே இருக்கு. என்ன கிறிஸ்டியன் லைஃப், எப்படி நீங்க முன்னேற முடியும்? சில பையன்கள் வந்து வேலையும் செய்யறது இல்ல, ஆண்டவரை தேடுறதும் கிடையாது, சும்மா அப்படியே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டே வரும். எப்படி அவங்களுக்கு முன்னேற முடியும்? என்னால முடியல, என்னால முடியல, என்னால வேலையும் செய்ய முடியல, என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. எப்படி கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும்? உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதை சின்சியரா ஜெயி நீங்க நடந்து காமிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு மனைவி பிள்ளைகளை தந்தா குடும்பத்தை நல்ல ஜெயமா நடத்தி காமிக்கணும்ல. அப்படி இல்லாத வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு உதவி செய்வார், ஐ ட்ரஸ்ட் இன் காட், அவரால் நான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தைரியம் இல்லாதவங்க பலம் கிடைக்காது. அப்படி தைரியம் இல்லாத ஒரு கேர்ள் அல்லது உமன் இருக்கும் என்றால் அவங்களுடைய லைஃப் வந்து வேஸ்ட். அது சோம்பல் வாழ்க்கை, காரிய சித்தி இல்லை. பாருங்க, இந்த கோலேபன் ஜோஷுவா வந்து ரொம்ப ஆக்டிவானவர்கள், விசுவாசத்தில் வீரர்கள். நாம் எளிதாக அதை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. We have confidence in God. Hallelujah. Promise வச்சிருக்கிறார். Promise எப்படி நிறைவேறாம போகும்? இது அதுக்காக தான் அவளை 40 வருஷம் நம்மள கொண்டு வந்தாரு, நம்ம தோல்வி அடைவதற்காக கொண்டு வந்தாரு, நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து உலகத்துக்கு வந்தோம். நம்ம வந்து ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. We are overcomers. ஜெயம் கொள்ளுறவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஜெயம் கொள்ளாதவளுக்கு எதுவும் கிடைக்காது. வாழ்க்கையை வந்து ஜெயமாக வாழ வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் வந்து ரக்கட் லைஃப், கடினமான பாதை. இதோ நம்ம வந்து அதுக்காக நம்ம உறுதியாக கான்பிடன்ஸ், ஜோஷுவா அந்த காலேஜ் அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. இவங்களுடைய மெமரியில சாத்தா வந்தா நம்ம பார்த்தோம் அவங்கெல்லாம் ஜெயின்ஸா இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணாங்க, நம்மளால முடியாது, எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை, நான் ஜெயிப்பேன்னு கான்பிடன்ஸ் இல்லை, இந்த வேலையை என்னால முடிப்பேன்னு இதை எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை, நான் செய்கிற தொழிலில் எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை, எனக்கு நான் செய்கிற பிசினஸ்ல எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை. நிச்சயமா தோல்வி. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு கான்பிடன்ஸ் இருக்குது, கர்த்தர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் இல்லாம உலகத்தில் நீங்க வாழ முடியாது, உலக வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. ஒரு பெண்ணுக்காயிலும் ஆணுக்காயிலும் அந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லை. ஒரு தைரியம் இல்லை என்றால் வாழ முடியாது. தோல்வி மனப்பான்மையே இருக்கக்கூடிய, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்யறதால முடியும். அதனால இவனுடைய இமேஜினேஷன்ல வந்து முடியாதுன்னு ஒரு சாத்தா அங்க மேல தோல் மேல உட்கார்ந்து அவ்வளவுதான், அவங்களுடைய பிரேதங்கள் மனாந்திரத்தில் விழுந்து போச்சு. ஆனா ஜோஷுவா காலேஜ் நம்ம பார்க்கும் பொழுது கான்பிடன்ஸ் இன் காட். ஹல்லேலூயா. தேர் ஆர் டூ தட் ஹேட் கான்பிடன்ஸ், காலேஜ் அண்ட் ஜோஷுவா. அவங்க அந்த தேசத்தை பார்த்தார்கள், நம்மளால முடியும், நம்முடைய God is great. Hallelujah. நம்ம சின்னால் தான், நம்முடைய God is great. Hallelujah. அந்த சிட்டி, வால்ட் சிட்டிஸ் அதெல்லாமே வந்து கோட்டை சுவர் இருக்கிறது, பீப்புள் ஆர் ஜெயின்ஸ். அவங்க எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கத்துற அதை விட பெரிய அவங்க சர்க்கன்சான்சஸ் பார்க்கல, சிச்சுவேஷனை பார்க்கல. எனக்கு உடம்பு அப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. உடம்பு எப்படி இருந்தாலும் நான் ப்ரீச் பண்றேன். இந்நாள் வரைக்கும் சூழ்நிலைகள் அதிதமா இருந்தாலும், அது நல்ல சூழ்நிலை இருந்தாலும் நல்ல சூழ்நிலை இல்லாட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். 42 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நான் கேர் பண்றது இல்ல. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஆண்டவர் அது மத்தியிலே ஒரு வழியை உண்டு பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறோம். அது வேர்ல்ட் சிட்டியா இருந்தாலும், பீப்புள் ஜெயண்டா இருந்தாலும், God had given them the promise. Hallelujah. கர்த்தர் அங்க வந்து நமக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு பேரால தேவன் மகிமைப்பட்டார். அந்த 2 மில்லியன் பீப்புள் தேவன் யாரால மகிமைப்பட்டார்? சாத்தான் வந்து இவங்க இந்த ரெண்டு பேரால சாத்தான் தோல்வி அடைந்தான், சாத்தான் வெக்கப்பட்டான். இந்த ரெண்டு பேரால தேவன் மகிமைப்பட்டார். இன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம். பிள்ளை நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா தாப்பன் தாய்க்கு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு இப்படி அவன் போனா தாப்பன் தாய்க்கு மதிப்பு கிடையாது. பிள்ளைகள் நல்ல மாதிரி ஆவிக்குரிய ஜீவி எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்க. நல்ல மாதிரி இருந்தா தாய் தப்பனுக்கு சந்தோஷம். தாய் தப்பனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது பிள்ளைகள் தான். தாய் தப்பனுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துறதும் பிள்ளைகள் தான். நல்லா ஜெயிச்சாங்கன்னா இதே போல அங்க காலேப் ஜோசுவா அவங்க ரெண்டு பிள்ளைகள், இந்த ரெண்டு பிள்ளைகளால தான் தேவன் மகிமைப்பட்டார். இந்த ரெண்டு பிள்ளைகள் ஜெயிச்சு காமிச்சு. ஹல்லேலூயா. Two men had confidence in God. தேவன் மேல விசுவாசம் வைத்தார்கள். That he was right. He glorified himself through 2 men. இந்த ரெண்டு பேரால தேவன் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. And Adam and Eve கொண்டார். ஆடமுக்குள்ள ஈவி இருக்கிறாள். அது அவனுக்கு தெரியாது. ஒரு நாளில் அவனுக்கு ஐந்த நித்திரை ஏற்படுத்தி pulled Eve from Adam. அவனுடைய சைடை ஓபன் பண்ணி இவன் அங்க அந்த ஏவாளை அவனிலிருந்து அவர் வெளியே எடுத்த மாம்சத்தில் மாம்சம் எலும்பு எலும்புமாக இது அவள் காணப்பட்டாள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அதனால உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். ஆமேன்.
ஆமேன்.
தேவன் என்னவா இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள் ஊற்றினார். அவர் நசேனா இயேசுவாக உலகத்தில் வந்தார். அப்பொழுது நம்மளும் அவருக்குள்ள ஊற்றப்பட்டோம்.
ஆமேன்.
பின்பு என்ன செய்யறா இருந்தால் கல்வாரியில அவருடைய விழா வந்து அங்கே குத்தப்பட்டது. அவங்க விழா வந்து ஓபன் ஆனது. அங்கிருந்து நம்மளை வெளியே எடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் சிலுவையில மறிக்கும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள இருந்தோம். இதோ அவரிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். நான் வந்து சிலுவையில் அவரு கூட அறையப்பட்ட அப்பொழுது நான் அவருக்குள்ள நான் இருந்தேன். ஆண்டவருக்குள்ள ஒரு தாட்டாக இருந்தோம், நம்ம ஒரு சிந்தையாக இருந்தோம். உலகத்தை உண்டாக்க முன்னதாக தேவன் என்னவா இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்துவிட்டது. கிறிஸ்து தேவனா இருக்கிறார். அப்பொழுது நம்ம அவருக்குள்ள இருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதும் நாம் அவருக்குள் இருந்தோம். இதோ விழாவிலிருந்து நாங்க ஏவாலை எடுத்தது போல இன்னைக்கு நம்மள ஒரு நாள்ல அவர் விழாவில் இருந்து இன்னைக்கு நம்மள உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். We came from God. We are a part of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? You are born into Christ. You are pulled from God. Pulled from Christ. கிறிஸ்துலேருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த சீடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உலகமெங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறார். மெசேஜ் அதாக அவர் அங்க போகும் பொழுது அந்த தாய் ஈகிள் வந்த பொழுது நமக்குள்ள சீடு இருக்கிறத கண்டுபிடித்து விட்டது. ஹல்லேலூயா. அது நம்ம அந்த வார்த்தை பசுத்தாவே நம்ம அழைக்கும் பொழுது உடனே நம்ம குயிக்கன் ஆயிட்டோம், மறுபடியும் பறந்துட்டோம். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள வந்துவிட்டோம்.
ஆமென்.
நம்முடைய சீடு வந்து குயிக்கன் ஆகிவிட்டது. இப்பொழுது நம்ம அவர் கூட இணைக்கப்பட்டு விட்டோம். ஆமென். இப்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? நான் நம்முடைய தாட்ல இருந்து வந்தேன். தாட்ல இருந்தேன். கிறிஸ்துக்குள்ள நான் ஊற்றப்பட்டேன். கிறிஸ்து சிலுவையில் அறையும் படும் பொழுது, விழா வந்து பிளக்கப்படும் பொழுது, நான் அவரிலிருந்து ஏவாள் எப்படி வெளியே வந்தாலும் அதே போல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை மாம்சத்திலே கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையானது என்னை சந்தித்தது, என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்னுடைய ரியாலிட்டியை அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நீங்க பிரைடா இருக்கிறீங்க. சும்மா சர்ச்சுக்கு போனாங்க, நாங்க மெசேஜ பிலீவ் பண்ணுறோம், அங்க ப்ராஃபிட்டை பிலீவ் பண்றோம். அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு எழுதுறாங்க. நாங்க ப்ராஃபிட்டு 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 சீல்ஸ் சீல்ஸ். என்ன சீல்ஸ்? உன் வாழ்க்கையில சீல்ஸ் முட்டர் உடைக்கப்பட்டுச்சா? அது கிடையாது. Now you became the reality of the thought of God. நான் தேவனுடைய சிந்தனையில் வந்த ரியாலிட்டியாக உண்மை பொருளாக நான் இருக்கிறேன். ஆமென்.
ஆமென்.
நான் வந்து கிராஸ்ல அவர் கூட இருந்தேன் என்றால் எனக்கு ரெடெம்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஆக்செப்ட் ரெடெம்ஷன். கல்வாரியிலே அந்த ரெடெம்ஷனை சம்பாதிக்கும் பொழுது நான் இப்பொழுது ரெடீம்டு ஆயிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் ரெடீம்டு. இப்ப வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு ஹார்ட் லைஃப், ரெக்கட் லைஃப், கடினமான வாழ்க்கை. டெய்லி லைஃப் நம்ம செய்யறோம். கான்பிடன்ஸ், நம்ம அவர் மேல கான்பிடன்ஸ் வைத்திருக்கிறோம். சில காரியங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நம்ம வாழ்க்கையிலே வந்து ஏன் இவ்விதமாக வந்தது, ஏன் இந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை என்று உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கலாம். ஆனாலும் God is sovereign. Hallelujah. யோபுக்கு அது தெரியல, ஆனா கர்த்தர் வந்து ஏகாதிபத்திய தன்மையுடையவராய் இருக்கிறார். எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Faith is putting something in God's hand. நம்ம வந்து விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. நீர் என்னை நடத்தும், என்னை லீட் பண்ணுவீராக. கான்பிடன்ஸ் இஸ் அ பர்சன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Hallelujah. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கோம். வாட் ஆர் த சர்கம்ஸ்டான்சஸ் மேபி, அது என்னமே என்ன பாதர் பண்ண முடியாது, என்ன அதை அவைட் பண்ண முடியாது. ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையானது வெறுமையாக திரும்பாதபடி, அதை அவர் விரும்புகிறபடி செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாழ்க்கை செய்கிறது. அவருடைய வாயிலிருந்து வார்த்தை ஐம்பத்தஞ்சு பதினொன்று வாசிக்கிறோம். வார்த்தை இப்ப வெளிச்சம் உண்டாக்குறதுன்னா வெறுமையா திரும்பாது, வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் உண்டாக்குறதுன்னு சொல்லும் பொழுது வார்த்தையானது அவருடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது வெறுமையாக திரும்பி வராது. நீங்க வேடா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க வேடா இருப்பதுக்கு நல்ல தாட்டா இருந்தீங்க. ஆண்டவர் வந்து நீங்க தேவனுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. நீங்க அவிதமா இருக்கும் பொழுது, நீங்க தேவன்லேருந்து வந்திருக்கும் பொழுது உங்களை குறித்து வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை எப்படி வெறுமையா திரும்பாதோ, அதை அனுப்பின காரியமாக முடியாத செய்வோம். அதே போல உங்களை என்னையும் ஆண்டவர் வந்து அனுப்பி இருக்கும் பொழுது இதோ அது வந்து எப்படி வெறுமையா திரும்பும். நான் எப்படி ஆண்டவர்கிட்ட வெறுமையா திரும்புவேன்? என்னை வந்து கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றாதபடி நான் திரும்ப மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால உங்களை உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க தாட்ல இருந்து வேடா இருந்தீங்க, இந்த பிளஷுக்கு வந்திருக்கிறீங்க. பிளஷுக்கு வந்திருக்கும் பொழுது உங்களை குறித்துதான பர்பஸ் நிறைவேறாதபடி எப்படி நீங்க திரும்ப முடியும்? கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா. You will accomplish everything that God promised. Every promise in this book is yours. In the Bible, எல்லா வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நீங்க வந்து ஆண்டவர் உங்களை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் அவரிடத்தில் திரும்ப முடியாது. அதே போல என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்ற, நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும், இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்யணும், இதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றாமல் நான் போக முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவரை குறித்த சித்தம் நிறைவேறாமல் அவர் தேவனத்தில் போகவில்லை. அதான் வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து God's confidence in him. இதை நம்ம வந்து ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். The word can't go back to God unfulfilled. If you are the word, you won't leave unfulfilled. நீங்கள் அதை நிறைவேற்றாமல் போக மாட்டீர்கள். யார் உதவி செய்வா? இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். பிலிப்பியர் 1:6 வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:6.
உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி.
உங்களில் நற்கிரியை தொடங்கினார். உங்களுக்கு ஆண்டவர் சால்வேஷன் கொடுத்தார், உங்களுக்கு ஆண்டவர் ஹோலி கோஸ் கொடுத்தார், உங்களுக்கு ரெடெம்ஷன் கொடுத்தார், நற்கிரியை தொடங்கி விட்டார். அது வந்து முடியும் வரைக்கும் அவர் நடத்துவார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம்.
அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார்.
இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் பொழுது ரேப்சர், அந்த ரேப்சர் வரைக்கும் அவர் வந்து முடிய நடத்துவார். ஆண்டவரே, நீர் என்னை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யூ. நான் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன். ஐ பிலீவ் யூ, நான் உண்மை நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீர் உலகத்தில் கொண்டு வந்த உம்முடைய அந்த தீர்மானம் நிறைவேறாமதுபடி நீர் என்னை கொண்டு போக முடியாது. பவுல் சொல்கிற ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த நம்மை நடத்துவார். ரிலை ஆன் த ஹோலி ஸ்பிரிட் டு லிவ் ஹிஸ் லைஃப் த்ரூ அஸ். ஆண்டவர் நீங்க நம்ம மூலமா ஜீவிக்கிறார். அவருடைய லைஃப் நம்ம மூலமா எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அல்லாஹ் ஹோலி கோஸ்டா நமக்குள்ள வாசம் பண்ணி இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்ன செய்கிறால் காரியங்களை சாதிக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா தாலேப்பு இல்ல, யோசுவா தாலேப்புக்குள்ள இந்த தேவனுடைய ஆதி அந்த ஜெயின்ஸை மேற்கொள்ளும்படியாக செய்தது. அந்த ரயானாக்கின் புத்திரர்களை மார்க்க முடியாது. மற்றவங்க எல்லாம் தோல்வி மனப்பான்மை, வாழ்க்கையில தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது. We are overcomers. இந்த காலம் வந்து மிக பொல்லாத காலம். அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அதிக ஒரினஸ் இருக்கிறது, அதிக குழப்பங்கள், அதிக போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் நாம் ஜெயிப்போம் என்று அறிந்துதான் ஆண்டவர் நமக்கு மெசேஜை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை உலகத்தில் கொண்டிருக்கிறார். எப்படி நாம் தோல்வி அடைய முடியும்? அதுதான் நம்ம க்வெஸ்சன். யுவர் வேர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மீ. என்ன விட நான் செய்வேன் இல்லை, என்ன விட நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானது நிறைவேறும். The word being fulfilled in you, it is lived out in the hard realities of everyday living. ஒவ்வொரு நாளிலும் நான் ஜெயம் கொடுவேன். நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. Redeem the time because the days are evil. எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். ஒவ்வொரு இன்னைக்கு படுக்க போச்சு, இன்னைக்கு இந்த நாளை எப்படி செலவு பண்ணோம்? தூங்கிக்கிட்டு சோம்பேறியா படுத்துக்கிடவே கிடந்தமா? என்ன செஞ்சோம்? சில பெண்கள் யோசிக்கிறோம், தூங்கிட்டே கிடந்தோமா? இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு நம்முடைய என்ன வேலை எல்லாம் செய்யணும்? இன்னைக்கு இந்த நாளை எப்படி ஒரு பையன் நினைக்கணும்? நமக்கு இன்னைக்கு என்ன செஞ்சோம்? இன்னைக்கு ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்படி எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணோம்? எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டியன் லைஃப் வந்து ரக்கட் லைஃப், கடினமான வாழ்க்கை, ஈஸியான வாழ்க்கை கிடையாது. நம்ம ஆண்டவர் மேல உள்ள கான்பிடன்ஸ்னால அதை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும், அதை ஆசீர்வாதமாக்க வேண்டும். கர்த்தர் நம்ம மூலமாக ஜெயத்தை தர வேண்டும். ஆமே
ஆமே.
ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். பிரச்சனைகள் வரும்பொழுது என்னன்னா இது எப்படி போய் முடியுமோன்னு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் இது மத்தியில் ஒரு வழியை திறக்க
போறார்.
அவர் எப்படி திறப்பார்னு தெரியாது, மத்தியில் ஒரு வழியை திறக்க போறார். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். அதை வந்து ஆண்டவர் காமிப்பார். நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் கான்பிடன்ஸ் இன் காட். அது என்னை வெக்கப்படுத்த மாட்டார். இப்படிதான் நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படிதான் நினைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெயமா மாறும். அப்செட்டில் இருக்குதே, போராட்டம் இருக்குதேன்னு சொல்லி பேக் அடிக்க கூடாது. அந்த எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க, எல்லாரும் பின்வாங்கி போனாங்க. பிரேதங்கள் மனாந்தத்தை விழுந்து போனது. அவங்க காணாம தேசத்துலாம் பிரவேசிகளை நினைச்சீங்களா? பாதாளத்துக்கும் போய் சேர்ந்தாங்க. அதுதான் பிரவேசிகளா போயிட்டு போகுது. அவங்க பாடி மனாந்தத்தை விழுந்து போகுதுன்னு போனாலும் பரவாயில்லையே, பாதாளத்துல எல்லாம் போய் சேர்றாங்க. அதே போல நோவா காலத்தில் கீழ்படியாதவங்க அவங்க செத்து தண்ணியில மிதக்கிறாங்க. காக்கா வந்து அந்த குடலை புடுங்கி சாப்பிடுது, அதோடதான் போச்சா? இல்ல, பாதாளத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அதே போல கர்த்தருடைய வார்த்தையில இருக்காதபடி நம்ம மனம் போல போய்க்கு வாழ்நாளை வீணாக்கி கொண்டு பைபிள் படிக்க மனசு இல்ல, ஜெரிக்க மனசு இல்ல, இது ஆண்டவருக்காக எந்த சேவையும் செய்ய மனசு இல்ல. லைஃப் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஜாலி லைஃப் ஆயிது. இது ஜாலி லைஃப் இல்ல, இது ரக்கட் லைஃப், கடினமான பாதை. ஹல்லேலூயா. அதுல நமக்கு சந்தோஷம், அதை ஜெயிப்பதுல சந்தோஷம். இந்த ரக்கட் லைஃப் நம்ம ஜெயிப்பதுல சந்தோஷம். கர்த்தர் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் தருகிறார், நமக்கு ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம ரியாலிட்டியா நம்ம அனுபவிக்கும் பொழுது அதுதான் சந்தோஷம். கடைசியில நம்முடைய வாழ்க்கை முடியல பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இத்தனை வருஷம் உலகத்துல வாழும் பொழுது எனக்கு நீர் ஜெயத்தை தந்தி இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுது அதுதான் பல்லவத்துல சந்தோஷம். நம்ம லைஃப் வந்து தோல்வியில இல்லை, நம்ம லைஃப் ஜெயம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் எப்பொழுது நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்ம இந்த காலத்தில் ஜெயம் கொள்ளுவாரு, ஜெயம் கொள்ளுவர்கள் எவனோ அவனுக்கு நான் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கான்பிடன்ஸ் இன் ஹிஸ் வேர்ட். அவர் எனக்காக செய்தது, கல்வாரியில எனக்காக செய்தது மேல என்னுடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறார். You are still on the throne. I have confidence in God. Hallelujah. Amen. Whatever the adversity comes our way, enna vidathula sathru nammude valiyile kurukka vandhalum namma aandara paathu solluvom, I believe in you Lord. Hallelujah. Lord, I trust you. I place my faith on you. Hallelujah. I leave it in your hands. Help me Lord. Aandavare, idai naan ummude karathula oppaduthi vitten, nee enakku udhavi sei. Oru vali therandirume. நமக்கு ஆண்டவர் வழி தரப்பாரு, நமக்கு உதவி செய்தாரு. எனக்கு இன்னாத வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதோ நம்மகிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சில விதமான குறைகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் அதெல்லாம் மன்னித்து நம்மளை வந்து முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி நம்ம வந்து மகிமையில கொண்டு சேர்ப்பது அவர் பொறுப்பு இல்ல. நான் வந்து என்ன அவர் கையில ஒப்புவித்துட்டேன், நான் அவர் மேல கான்பிடன்ஸ், என் மேல கான்பிடன்ஸ் இல்ல, அவர் மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறேன். தன்னம்பிக்கை அல்ல, தேவ நம்பிக்கை, கான்பிடன்ஸ் இன் காட். ஹல்லேலூயா. தன்னம்பிக்கை ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் ஆனது ஃபெயிலியர் ஆகாது. ஹல்லேலூயா. அதனால உங்களை என்ன சொல்ற அந்த வசனத்தை மறுபடியும் வாசம் முடிச்சிடலாம். எபிரேயர் 10
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள்.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். காஸ் நாட் அவே தேர்ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ் விச் யூ ஹேவ் தி கிரேட் ரெக்கர்டன்ஸ். அப்படி அது வந்து மிகுந்த பலனை கொடுக்கும்.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு உடனே கீழ்ப்படியுங்க. இப்பொழுது கேட்ட மெசேஜுக்கு உடனே கீழ்ப்படியுங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்து நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. நீங்க பொறுமையா காத்துருங்க. ஆண்டவர் ஒரு ஓபன் வழி ஓபன் பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி யோபுக்கு வந்துச்சுன்னே தெரியல, நமக்கு அதை வந்து ஆண்டவர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது எப்படி வந்துச்சு, போனது எப்படி திருப்பி வரும், ஆடு வந்துச்சு, மாடு வந்துச்சு, அங்க வந்து கழுதைகள் வந்தது, ஒட்டங்கள் வந்தது, பிள்ளைகள் வந்தது, எப்படி வந்துச்சு தெரியாது. நமக்கு அதே போல ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு விளக்கம் சொல்ல முடியாது. அது கத்தர்ல இருந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் மறுபடியும் ரெட்டிப்பா கொடுத்துட்டாரு. அதனால உங்களுக்கு தைரியத்தை விசுவாசத்தை கான்பிடன்ஸ் விட்டுறாதங்க. அவர் உங்க மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்க சாத்தான் வந்து வைக்கப்பட்டு போகணும். ஆண்டவர் நம்ம மூலமா மகிமைப்பட வேண்டும். அவ்விதமான வாழ்க்கை செய்வதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் மெசேஜ்ல வாழ்க்கை செய்வது. சும்மா தீர்க்கதரிசி சீல்ஸ் சீல்ஸ் சொல்லிட்டு இருக்கா, வாழ்ந்து காமிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லைஃப குறிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கிறிஸ்டியன் லைஃப் குறிச்சு அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய ஃபேமிலி லைஃப குறிச்சு அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய எல்லாத்தையும் குறிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட நம்ம மிகுந்த தைரியமாய் இருப்போம் என்றால் நமக்கு ஜெயம் உண்டு. பிசாசு நமக்கு முன்பாக நடுங்குவான், தோல்வி அடைவான், அவன் தன்னுடைய பிடியை தளர விடுவான். ஆண்டவர் நமக்கு ஓபன், ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. நம்ம காட்ஸ் நமக்கு ப்ரொவைடர் பண்ணுகிறாரு. இதோ நம்ம காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் வந்து ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆகாது. அவருடைய ப்ராமிஸ் ஃபெயிலியர் ஆகாது. God never fails. Jesus never fails. God's word never fails. Hallelujah.
Amen.
We have confidence in God. தேவனில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. Surely there is an end. And your expectation will not be cut off. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணாக போகாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணும். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாயிருக்கு. யோபு லைஃப்ல எப்படி வந்தது, காலேப் ஜோஷுவா லைஃப் எப்படி வந்தது, அந்த ஆடாம்ல இருந்து எப்படி ஈவ் வந்தார், அதே போல நம்ம தேவனத்திலிருந்து வந்திருக்கும் பொழுது, நம்ம இந்த உலகத்தில் அவர் கொண்டு வந்திருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய பர்பஸை நிறைவேற்றாம போக மாட்டோம். அது வெறுமையாக நாம் திரும்ப மாட்டோம். என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்து தான் அவருடைய சமத்துக்கு செல்லுவேன். யூ கேம் ஃப்ரம் காட், யூ கோ பேக் டு காட். யூ ஹாவ் அ பர்பஸ் இன் திஸ் எர்த். யூ ஹாவ் கான்பிடன்ஸ் இன் காட். காட் வில் ஓபன் யுவர் வே. காட் வில் ஹெல்ப் யூ. Lord, I love you. I believe you. I trust you. I have confidence in you. என்று நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். Thank you, Jesus. Hallelujah. சோத்ரம் ஆண்டவரே. இயேசுவே சோத்ரம் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மேல என்னுடைய கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு வழியை தரப்போம், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. You are a sovereign God. சவவலமுள்ள தேவன், நீ நல்லவர். உமை கேள்வி கேட்பதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் இல்லை. எல்லாமே உமக்கு சோத்திரம் செலுத்துகிறேன். நீ எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பீர், எல்லாமே ஜெயத்துக்கு ஏதுவாக தான் முடிப்பீர். யூ ஆர் எ குட் காட் ஆண்டவரே. நான் உமை விசுவாசிக்கிறேன். நீ நல்லவர், நீ பரிசுத்தமுள்ளவர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. யூ லீட் மீ பை யுவர் ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய பசுத்தாவினால எனக்கு உதவி செய்வீராக, என்னை நடத்துவீராக. என் லைஃப் ஆசீர்வாதமாக மாற்றட்டும். என் லைஃப் உமக்கு குளோரியை கொண்டு வரட்டும், மைமை கொண்டு வரட்டும். யோபு லைஃப் தேவனை மைமைப்படுத்தினது, காலேப் யோசுவா லைஃப் மைமைப்படுத்தினது, அதே போல என் லைஃபும் மைமைப்படுத்தட்டும். அதற்காகத்தான் நீர் என்னை உலகத்தை கொண்டு வந்திருக்கிறீர். என்னை கொண்டுள்ள உடைய சித்த நிறைவேறட்டும். என்னை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus, and the prayer. Nenjame ni anjirave Tanjam Yesu unnarane Nenjame ni anjirave Tanjam Yesu unnarane Tanjanathai sikiramai தம்முடன் சேர்த்து கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தால் நீதிமா என்றும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானி. நீர் எங்களுடைய பிதாவாயிருக்கிறீர், நாங்கள் நம்முடைய குமாரன் குமார்த்திகளாயிருக்கிறோம். நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர், நாங்கள் நம்முடைய ஜனங்களாயிருக்கிறோம். எங்களோடு கூட நீர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கான்பிடன்ஸை கொண்டு வருது, எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருது, எங்களுக்கு ஒரு ஃபெய்த்தை கொண்டு வருது. நாங்கள் நம்பிக்கை இல்லாத உலகத்தில் ஜீவிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கு. நாங்கள் சாட்டன் சைடல இருந்தாலும் பல்லவராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். நாங்கள் உங்களுக்குள் களி கூறுகிறோம். எங்களை சுற்றி எல்லா விதமான காரியங்கள் இருந்தாலும் ஜோஷுவா காலேப் போல நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்போம். எங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம். உண்மை நீர் எங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீர். நாங்கள் உங்களுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய லைஃபை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டும். விதமான வாழ்க்கை செய்து முடிவிலேயே நாங்கள் சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நேரத்தில் வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், என்ன விதமான சாத்தான ஆண்டு சோதனைகளை கொண்டு வந்தாலும், என்ன அர்ச்சங்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் ஜெயிக்க நீர் பலத்தை தரப்போறதுக்காக சொல்றோம். உங்க வேரில் உள்ள நம்பிக்கையினாலே நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம். வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். நாங்கள் முற்றிலும் ஜெயங்குளர்களாக இருக்கிறோம். ஆசீர்வதியும் இறக்கமாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். அருமையான சார் ஜீவானந்த் அவர்கள் இங்க வந்து பாடலை நடத்தும் பொழுது காணிக்கினாலே நம்ம கத்திரை கனப்படுத்தும்.
பாடல் 148. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம்.
வாழ்வழிக்கும் இசுரச்சாவுக்கு படாளெல்லாம் சோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இசுரச்சாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த சொன்னியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த சொன்னியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழி யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என்னலன் எதற்கும் நீ அஞ்சியே கர்த்தரே என்னலன் எதற்கும் நீ அஞ்சியே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் நீர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழி ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை தடுத்துவார் வார்த்தையை அனுப்பியே மகிமை தடுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழி ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை தேவனே முருகம் நிறைந்தவர் உண்மை தேவனே முருகம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழி ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு
சாம்பனு இந்த அருமையான நாளிலே உடைய சமுதிரம் வந்து கூடி வந்து நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் காணிக்கையினால என்னை கனப்படுத்த முடியாது ஆய் கொடுத்த ஐக்கியத்துக்காக சொல்றோம் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து காத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின் பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம் வார்த்தையின் பிரசனத்திலே வந்தபொழுது நாங்கள் முதிர்ச்சி அடைகிறோம் பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம் நீர் எங்களை ராட்சியில் கொண்டு போறீங்களை ஆயத்தப்படுத்துகிறீங்க இந்த உலகத்திலே ஜெயமான ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம் எப்படி செய்ய முடியும் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து எப்படி சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்ற காரியங்களை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் கர்த்தாவை தியானம் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது விசுவாசத்தை தரட்டும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் முன்னிலை காட்டிலும் பின்னிலை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு. நாங்கள் தேவனுக்கு மைமை கொண்டிருந்த பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம். ஏழத்தை காணிக்கலே நீர் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் மாலை நேரத்தில் ஏழு முத்திரைகளை குறித்து தியானிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் சீல் அந்த முதலாம் முத்திரையை குறித்து தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து ஏழு முத்திரைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாலை சிரமம் பார்க்காதபடி மாலையிலேயும் வந்து கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்க, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நாங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளத்தக்கதாக, நாங்கள் ஆண்டு பலத்தின் மேல் பலனடைய கிருபையின் மேல் கிருபை பெறத்தக்கதாக நீர் ஆசீர்வதியும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டு மனசுல என்னென்ன பிரேரிக்கஸ் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கு. இயேசுவே, நீர் நம்மை சந்திப்பீராக. உங்களுடைய வார்த்தையோடு சேர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரேரிக்கஸுக்கு ஆன்சர் கொடுப்பீராக, நீர் பதில் அளிப்பீராக. எங்களுடைய சரீரத்தில் என்னென்ன போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் பலவீனங்கள், எவ்விதமான நோயின் அறிகுறிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போடும். பரிபூர்ண சுகத்தை தருகிறார். ஆராதிக்க முடியாதபடி யார் யாரோ வந்து தடைப்பட்டிருக்கிறாரோ அவளுக்கும் சுகத்தை தரும், பலத்தை தரும், எல்லா விதமான சூழ்நிலை அனுகூலமாக்கி தருகிறார்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். Heaven tell us his wonderful love. Take it, it's so good. Tell us to love me. My inayadu madaruke. Yandan to madaruke. Katrudami ngulalari asadi parage. Amen.